राम हरे राम 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 हरे हरे
राम
हरे हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे हरे
हरे
कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे रामानुज दयापात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद् वेंकटनाथार्यम् वंदे वेदांत देशिकम् लक्ष्मीनाथ समारंभम् मध्यमस्मदाचार्य पर्यन्तं वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजं व्यामोहद सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिंहोः रामानुजस्य शरणौ भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगी महान् भक्ताग्रिरेणुपरकाल इन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनि प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सन्नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருணாத்து மாமகம் பிரசாதயதி யத் சுக்திகி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாக மீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியபாசதே
ತೇಷಾಂ ನಿತ್ಯಾಭಿಯುಕ್ತಾಣಾಂ ಯೋಗಕ್ಷೇಮಂ ವಹಾಮ್ಯಹಂ. ಅಖಿಲಾಂಡ ಕೂಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕನ್ ಸರ್ವಲೋಕ ರಕ್ಷಕನ್ ಸರ್ವಲೋಕ ಶರಣ್ಯ ಸಾಕ್ಷಾತ್ ಶ್ರೀಹಪ್ಪದಿಯಾನ ಭಗವಾನ್ ஒவ்வொரு ஜீவனையும் விசேஷமாக கவனிச்சுக்கிறார். சாதாரணமாக எப்படி ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து பார்த்து ஜாகிரதையாக கவனிச்சுப்பாரு, எப்படி பிரியமுள்ள மனைவியை கணவன் சர்வ ஜாகிரதையாக பார்த்து பார்த்து ரட்சிப்பான், எப்படி ஒரு தங்க நகையோ இல்லாட்டி ஒரு சொத்தோ இருந்தால் எப்படி மனுஷா அதை பத்திரப்படுத்தி ஜாகிரதையாக பாதுகாப்போமோ, அதெல்லாம் விட பல கோடி மடங்கு உயர்ந்ததாக சுவாமி நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படி கண்ணுக்குள்ளே வச்சு ரட்சிக்கிறார். சாதாரணமாக எப்படி நம்மக்கிட்ட ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஜாகிரதையாக அதை வச்சுக்கணும். ஒரு மொபைல் ஃபோன் கூட இருக்கட்டும், அதை கரெக்டாக பார்த்து சார்ஜ் போட்டு அது எப்படி இருக்குது, அதுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது வைக்கிறதுக்கு ஒரு இடம், அது கரெக்டாக டாப் அப் பண்ணுறது இல்லாட்டி அதுக்கு பில் கட்டுறது, இப்படி ஒரு சாதாரண ஒரு பொருள் அது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அது மேலே ஒரு அலாதி பிரியம், ஒரு அற்புதமான மரியாதை, இதெல்லாம் வச்சு அழகாக அதை வச்சுக்கிறோம். பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்மையும் அவனுடைய சொத்தாக பாவிக்கிறான். பகவான் அவனுடைய சொத்தாக நம்மளை பாவிக்கிறதுனாலேயே எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கான். இப்போ வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா இப்படி வீட்டை பூட்டிட்டு ஜாகிரதைப்படுத்தி வச்சுக்கணும். இந்த வீடுன்னு நம்மகிட்ட கேட்கறது என்ன, ஜாகிரதையாக பூட்டிட்டு போ, நல்ல பூட்டாக பூட்டு, அப்படிலாம் எதுவும் கேட்கறது கிடையாது. ஆனால் அந்த வீடு நம்முடைய சொத்து, நம்முடைய பொருட்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை ஒரு முன்னெச்சரிக்கையாக நடந்து அதை ரட்சிக்கிறோமோ அதுபோல சுவாமி என்ன பண்ணுறார், நம்மளையெல்லாம் அவருடைய சொத்தாக வச்சுட்டுருக்கார். எப்படிப்பட்ட சொத்தாக வச்சுட்டுருக்கார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிரியமான சொத்து. நம்மால் அவருக்கு பிரயோஜனம் இருக்குதுன்னு அவர் பார்க்கறதில்லை, ஆனால் நம்மையெல்லாம் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பிரியப்பட்ட ஒரு மனுஷர்களாக வச்சுருக்கார். அதனால தான் பகவத்கீதையில் பகவான் சொல்லும் பொழுது அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தை, யார் எப்பொழுதும் என்னையே விடாமல் நினச்சிண்டு உபாசனை பண்ணிட்டு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வாகம் செய்கின்றேன், நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். சரியா நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், அவளுக்குலாம் வாழ்க்கையில் ஒரு பொறுப்பே கிடையாது, பொறுப்பு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கா வயசாகிடுச்சு அப்படின்னு. ஆனால் பகவான் என்ன சொல்கிறான், ஒரு பொறுப்பும் நீ எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ என்னை பூரணமாக நம்பு, உனக்கு என்ன கடமை உண்டோ அதை ஒழுங்காக பண்ணு, மற்றபடி எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன தேவை, எப்படி தேவை, எந்த விதத்தில் உன்னுடைய தேவைகளில் உன் மனசு திருப்தி ஆகும், இது எல்லாத்தையுமே கூட இருந்து நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்றார் சுவாமி. அப்போ அந்த சுவாமியினிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பாக ஒப்படைச்சுட்டு நாம் வாழ்க்கையை பற்றி மறந்துடும். சரியாக சொல்லணும்னா ஒரு சின்ன குழந்தைகள்லாம் பெருசாக வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, நல்லா பார்க்கலாம் குட்டி குட்டி குழந்தைகள்லாம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய யோசனையே கிடையாது. காட்டில் எழுந்தாச்சா இன்றைக்கி அம்மா மண்டே ஸ்கூல் உண்டுன்னா போகும், இல்லை இன்றைக்கி சண்டே லீவு அப்படின்னா அது போக அது பாட்டு காட்டில் இருக்கும். அம்மா இன்றைக்கி வெளியில் போகிறோம் அப்படின்னா சரி அப்படின்னு, அம்மா அழகாக இதை சாப்பிடு அப்படின்னா சாப்பிடும், இல்லை அவகிட்ட அதை வாங்கிக்கோ அப்படின்னா வாங்கிக்கும், இது வாங்கிக்கப்படாது யார்கிட்டையும் கண்டவாகிட்ட வாங்கப்படாதுன்னா உடனே வாங்காது. அப்போ எப்படி ஒரு தாய் தகப்பனிடத்தில் தன்னுடையதான வாழ்க்கையை பூரணமாக ஒப்படைச்சுட்டு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பகவானை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சுட்டு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நம்ம சனாதனமான ஹிந்து தர்மம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், பக்தர்களுடைய வைபவங்கள், ஆழ்வார்களுடைய சரித்திரங்கள், ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள், இதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒன்று என்னென்னா உன் வாழ்க்கைய பத்தி நீ ஒரு கவலைப்படாத, எந்த விதமான பொறுப்பையும் நீ எடுத்துக்க வேண்டாம். பொறுப்பு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படி அர்த்தம் இல்லை, மனசுல பாரத்தை ஏத்துக்க வேணாம். இந்த பொறுப்புன்னு சொல்லிட்டு மனசுல நம்ம பாரத்தை ஏத்துக்கணும், இது எப்படி நடக்குமோ, இது எப்படி நடக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் மனசுல பாரமா ஏத்திண்டு நம்மளை நாமே வருத்திக்கிறோம். சுகம், ஆனந்தம், நிம்மதி, சமாதானம், இதெல்லாமே வெளியிலேந்து கிடைக்கிற வஸ்துக்களே கிடையாது, எல்லாமே மனசனுடைய ப்ராடக்ட் தான், உள்ளுக்குள்ளேந்து தான் எல்லாமே வரும். பகவான் என்ன சொல்றான்னா, அந்த மனசை நீ என்னிடத்துல கொடுத்துடு, என்னிடத்துல அந்த மனசை ஒப்படைச்சுடு. எந்த மனசு உனக்கு துக்கத்தையும் பயத்தையும் கவலையும் சந்தேகத்தையும் ஒரு விதமான மனசஞ்சலத்தையும் கொடுக்கறதோ, அந்த மனசை நீ என்னிடத்துல கொடுத்துட்டு உனக்கு என்ன கடமைகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் விதிக்கப்பட்டிருக்கோ அதை தைரியமா நிம்மதியா நம்பிக்கையோட பண்ணிடுவா, அதனுடைய பலாபலன்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுவாமி ஒரு கேரண்டி நமக்கு கொடுக்கிறார். எப்படி ஒரு தொட்டியில செடி வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நேரம் பார்த்து ஜலம் விடுறது, அதுக்கு எதான பூச்சி அரிக்கிறதுனா உடனே அந்த மருந்து வைக்கிறது, எப்படி ஒரு தோட்டக்காரன் சர்வஜாகிரதையா அந்த செடியை பார்த்துக்கிறானோ அது போல பகவான் சொல்றான், ஓம் வாழ்க்கைய பொறுப்பா பார்த்துக்க வேண்டிய கடமை என்னோட, அந்த கடமைய பத்தி நீ கவலையே படாத, நீ நிம்மதியா சந்தோஷமா குதூகலமா ஆனந்தமா எப்பொழுதும் போல பிரசன்னமா மாசுச்ச வருத்தப்படாம நிம்மதியா இரு அப்படின்றார். காஞ்சி வரதான் கையில மாசுச்ச வருந்தாதே அப்படின்னு எழுதி வச்சிருக்கார். நீ வருத்தப்படுறதுக்காக பிறக்கல, கவலைப்படுறதுக்காக நீ வாழல, இப்படியே வாழ்க்கை நொந்து போகிறதுக்காக இல்லை, எப்பொழுதுமே சமாதானமா திருப்தியா நிம்மதியா. ஏன் அப்படின்னா பகவான் உனக்கு எல்லா விஷயத்திலையும் நான் சாட்சியா இருக்கேன், உன்னுடைய எல்லா கர்மாக்கள்லையும் உன் கூட துணைக்கு நான் நிற்கிறேன். நீ தப்பே பண்ணாலும் கூட தப்பு பண்ணும்போது தப்பு பண்றாய் அப்படின்னு சொல்றேன், ஒருவேளை தப்பு பண்ணாலும் சரி இனிமேல் தப்பு பண்ணாதே அப்படின்னு கைடு பண்றேன். அவர் தப்புலேருந்து மீண்டு வரத்துக்கான பரிகாரத்தையும் உள்ளுக்குள்ளே சுவாமியே சொல்லி கொடுத்துடலாம். அதனால தான் நமக்கு எல்லாத்துலேயும் தாண்டி 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 வாழ்க்கையில் ஜெயிச்சு வர முடியறது அப்படின்னா பகவானுடைய சாநித்தியம் ஒரு க்ஷணம் கூட நம்மை விட்டு விலகிறதே கிடையாது. சுவாமி எந்த காலத்திலையும் நம்ம விட்டு நீங்கிறதே கிடையாது. அதனால தான் ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லும் பொழுது, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாம்ப தீர்மானமா ஆண்டாள் சொல்றப்பா, உன்னோடு கூட இருக்கக்கூடியதான சம்பந்தம் நிச்சயமா ஒரு நாளும் மாறாது, மாற்ற முடியாதது அப்படின்னு தெளிவா இருக்கா. அதனால நம்ம கூட பகவத் சாநித்தியம் அப்படின்றத தனியா நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல வெயில் காலம் இருக்கு, ரொம்ப வேர்க்கிறது அப்படின்னா நமக்கு உடனே ஏசி போடணும் அப்படின்னா ஒரு ஏசியை வாங்கி போட்டு அந்த ஏசி ரூம்குள்ள நம்ம உக்காந்தா அந்த ஏசியோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ரொம்ப குளிர்றது அப்படின்னா ஒரு போர்வையை வாங்கினா மட்டும் போதாது, பக்கத்தில் வச்சுட்டா மட்டும் போதாது, நம்ம போத்தின்றா தான் அந்த வார்ம்த் நமக்கு கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அதுபோல சுவாமியோட ஒரு சாநித்தியத்தை தெரிவிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பசிக்கிறது அப்படின்னு சாப்பாடை வச்சுருந்தாலும் சாப்பாடு மெனுவை கேட்டாலும் பசி அடங்க போகிறதில்லை. சாப்பாடு போட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிட்டு மென்று முழுங்கி நம்ம பசி அடங்குற வரைக்கும் ஆகாரம் எடுத்துட்டா தான் அந்த பசி மாறும். அந்த மாதிரி ஒரு பிரயத்தனப்பட்டு சுவாமியுடையதான சாநித்தியத்தை சுவாமியுடையதான அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பயும் நம்ம கூட இருக்கு. நம்ம பக்தி பண்ணிகிட்டே வரும் பொழுது, நாமஜபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அதை உணர ஆரம்பிக்கும். கொண்டு வரத்துக்காக பக்தி இல்லை, இருக்கிற சாநித்தியத்தை நாம உணர்ந்து அனுபவிக்கிறதுக்காகத்தான் அந்த பக்தின்ற ஒரு விஷயம். எப்படி ஒரு ட்ரெயின்ல தூங்குறோம், ட்ரெயின்ல ஏறுறோம், ராத்திரி தூங்கிடுறோம், பெரிய ஸ்டேஷன்ல நிக்கிறது, சிக்னல்ல நிக்கிறது, நேரம் போயிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா காதால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம முழிக்கிறோம்,
நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தோம்னு பரவாயில்ல ஸ்டேஷன் வந்துருக்குன்னு இறங்குறோம். இப்போ நம்ம தூங்குறதுனால ஒன்றும் இந்த விஷயங்கள் எதுவும் தடைபடலை. எப்படி ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த நேரம் போயின்னு இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம தூங்குறதுனால நமக்கு அது தெரியல. அதே ராத்திரி நம்ம முழிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா என்னென்ன ஜங்ஷன்ல எவ்வளோ நேரம் நிற்கிறது, ட்ரெயின் லேட்டா கரெக்டாக போகிறதா எல்லாம் தெரியும். அந்த மாதிரி நம்ம மாயையில் இருக்கும் பொழுது, அஞ்ஞானத்தில் இருக்கும் பொழுது சுவாமி நமக்கு பண்ணக்கூடியதான அனுகிரகங்கள் நமக்கு புரியறதில்லை. அதே சுவாமியிடத்தை நம்மளை ஒப்படைச்ச உடனேயே இந்த விஷயங்கள் பகவான் நடத்துறா அப்படின்னு ஒரு ரியலைசேஷன், ரியலைசேஷன்னா அதுதான் பகவான் பண்ணுறா அப்படின்றது நாம் உணர்றது தான் பெரிய விஷயம். இந்த பக்தி பண்ணிட்டே வரும்பொழுது, நாமஜபம் பண்ணிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னாடி வந்துருமா அந்த சுவாமியுடையதான கிருபை அனுகிரகம்ன்றத நம்ம அழகாக உணர முடியாது. எப்படி குழந்தையாக இருக்கும்பொழுது நமக்கு பெருசாக அப்பா அம்மா நமக்கு பண்ணுறதெல்லாம் தெரியறதில்லை, நம்ம வளர 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 நம்ம அப்பா அம்மா நமக்கு என்னெல்லாம் பண்ணுறா அப்படின்னு உணர முடியாது. அந்த மாதிரி இந்த பக்தியும் நாமஜபமும் என்ன பண்ணுறது அப்படின்னா சுவாமி நமக்கு எந்தெந்த விதத்தில் எத்தனை விதமாக அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்றத புரிய வைக்கிறது. பல விஷயங்கள் நம்ம தப்பான அபிப்பிராயத்தை அடிச்சு நிறைய ஆசீர்வாதங்களையே அனுகிரகங்களையே கூட பகவான் கஷ்டப்படுத்துகிறான் அப்படி இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு நம்மளாம் இந்த டிஸ்கைஸை மட்டுமே பார்க்குற கூட்டம், இந்த பிளெஸ்ஸிங்கை மறந்து போன கூட்டம். பிளெஸ்ஸிங்னா இப்படியெல்லாம் வரணும், இப்படி ஆகாசத்துலேருந்து வரணும், அர்த்தராத்திரி வரணும், திடீர்னு வரணும். பிளஸ்ஸிங்கிறது தனியாக வரவே வராது. எதெல்லாம் நம்ம டிஸ்கைஸ்ன்னு சொல்கிறோமோ அது கூடவே உள்ளுக்குள்ள ரகசியமாக எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு ஜீவன் ஒளிஞ்சின்னு இருக்கோ அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதம் அப்படின்றது நமக்கு நடக்கக்கூடிய சகல விதமான சம்பவங்கள்லையும் கூடவே வந்துட்டுருக்கு. நல்ல வெயில் அடிக்கிறது அப்படின்றோம், நமக்கு வெயில் தாங்கலை அப்படின்றோம், ஆனால் அதே வெயிலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சோலார் எனர்ஜி எல்லாம் எத்தனையோ பேர் எடுக்கிறா, யூஸ் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா இல்லையா. இப்போ நல்ல கத்திரி வெயில்லாம் வந்து கொடுத்தோன்னா அந்த காலத்தில் பாட்டிமார்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவா, பாட நல்லா வடாம போடலாம் அப்படின்றோம். வெயில் வந்துட்டு அவெல்லாம் பெருசாக கவலையே பட மாட்டோம். அந்த வெயிலை எப்படி உபயோகப்படுத்திக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டப் அவளுக்கு இருக்குது. நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வாழ்க்கெல்லாம் என்னென்ன கிளைமேட்டை எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு ஒரு தாற்பயம் வச்சுட்டு இருந்தோம்னால அவள் அதை என்ஜாய் பண்ணோம். மார்கழி இப்போ மார்கழி மாதம் வந்துடும், ஐயோ குளிருமே, ஜலதோஷம் வந்துடும், வீசிங் வந்துடும், வெளியில் இறங்க முடியாது, இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அதே மார்கழி மாதத்தை அவள் பஜனை பண்ணலாம், வெளியே கிளம்புற பெரிய கோலம் போடலாம், வெளியில் எல்லாரும் சேர்ந்து பஜனை பண்ணலாம், அப்போ நிறைய ஓசோன் லேயர்லாம் நல்ல அழகாக இன்ஹேல் பண்ண முடியும். அப்போ எல்லா விஷயத்துலையும் இருக்கிற நல்லதை எடுத்துட்டு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் பெரியவாளுக்கு இருந்தது. நம்ம எல்லாத்துலேயுமே கெடுதலை பார்க்கறதுனால நமக்கு எதையுமே அனுபவிக்க முடியறதில்லை. இந்த பக்தியும் நாமஜபமும் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சம்பவத்திலையும் பகவானுடைய அனுகிரகம்தான் பெருசு அப்படின்றத சாதாரண கலோக்கியலாக சொன்னால் நம்ம மரமண்டைக்கு புரிய வைக்கிறது. ஆனால் பல விஷயங்கள் தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த மரமண்டையில் கொஞ்ச நாள் கேஷோ இதனால் அப்படி நடந்தது, அதனால் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது. அதனால் பக்தி நாமஜபம் அப்படின்றது பகவானுடைய அனுகிரகத்தை ஈஸியாக உணர்ந்துட்டு பகவான் இருக்கான்னு நிம்மதியாக இருக்கிறதுக்காக தான். கம்பல்சரியே கிடையாது பக்தி பண்ணாதான் அப்படின்னு கிடையவே கிடையாது. பக்தி பண்ணாத நாஸ்திகனும் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். பட் என்னென்னா அவனுக்கு எல்லாத்துலேயும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், இது எப்படி நடக்குமோ, அது எப்படி நடக்குமோ, இது இப்படி நடந்துருத்துனா என்ன பண்ணும். சரியாக சொன்னோம்னா நாஸ்திகன் கூட பெரிய டென்ஷன் எடுத்துக்கிறது, அந்த அரகுற ஆஸ்திக்காலே தான் பெரிய டென்ஷனே. இது நல்லபடியாக நடக்கணுமே, ஒழுங்காக நடக்கணுமே, இது நடந்தது ஒழுங்காக, இது சரியா தப்பான்னு முழு ஆஸ்திகனுக்கும் குழப்பம் இல்லை, பர்மனண்ட் நாஸ்திகனுக்கும் குழப்பம் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கு இடத்துல டிராவல் பண்ணுறவாளுக்கு தான் பெரிய ப்ராப்ளம். இந்த பக்தி சரியாக வந்துடுத்துன்னா குழந்த மாதிரி நிம்மதியாக இருக்கும். அதுக்கு தான் பக்தி. பக்திங்கிறது நம்மளை பெரிய ஆளாக ஆக்கிறதுக்கு நிறைய பேர் நினச்சிருக்கோம் பக்தி நம்ம ஞானி ஆகிடுவோம் அப்படி ஒரு பற்றுதல் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குழந்தைகள் மாதிரி எல்லாத்தையும் ரசிக்கிற சுவாவம் வந்துடும் பக்தி. அதுக்கு தான் ஏன்னா குழந்தைகள் பாருங்க கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் பொம்மை வாங்கி கொடுப்போம். இந்த 1000 ரூபாய் பொம்மை வச்சு விளையாடாது, அதை வச்சு இந்த ஒரு பாக்கெட் இருக்கும் பாருங்க ஒரு டப்பா அதை வச்சு விளையாடிடுவோம். ஆனால் அதுக்கு தெரியும் இந்த பொம்மை எப்படி ஆற்றுல தான் இருக்கும், இந்த டப்பாவை தூக்கி 2 நாளில் குப்பைத்தொட்டியில் போட்டுருவான், அதுக்கு முன்னாடி என்னன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கும். நான் கஷ்டப்பட்ட அன்னைக்கு கூட குழந்தைய கடைக்கு விஷயம் போனேன், அவனுக்காக நல்ல பழங்கள்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தா அந்த பழத்தில் அவனுக்கு பெரிய அக்கறையே இல்லை. இப்போல்லாம் அந்த ஆப்பிள்க்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விட்றாங்க வரவலையா, அவன் அந்த கடைக்காரங்கிட்ட அங்கிள் இதை எடுத்துக்கிட்டோமா அப்படின்றான். கஷ்டப்பட்டு நம்ம 150 ரூபா 500 ரூபா கொடுத்து ஆப்பிள் கிரேப்ஸ்ன்னு எல்லாம் பெருசு பெருசாக வாங்கினா அந்த இதனோட அதை வச்சுட்டு பேக் பண்ணியிருக்க அந்த டப்பாவில் இருக்க அந்த பேப்பர் குப்பை இருக்கும் பாருங்க, இதை நான் எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன், எதுக்குடா அப்படின்னா இது விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்குது அப்படி கையில் போட்டு அழகிறான். அப்போ அவளுக்கு இது உபயோகம் இது உபயோகம் இல்லைன்னு பார்க்கறது இல்லை, ரசிக்கிற ஸ்வபாவம் அவளுக்கு ஸ்வபாவமாக அழகாக வந்துடுறது. நம்ம என்ன பண்ணுறோம், ரசிக்கிறது கூட உபயோகம் இருந்தால் ரசிக்கணுன்ற மாதிரி நம்ம மைண்ட் ரொம்ப மாற்றிக்கிட்டோம். அதனாலேயே வாழ்க்கை நிறைய விஷயங்களுடைய ஆனந்தங்களை நம்ம இழந்துட்டு அப்புறம் ஆனந்தம் எங்கேயும் தெரிஞ்சிருக்கோம். அதான் அதிசயமே, ரசிக்க வேண்டியது எல்லாத்தையும் விட்டுவிட்டு தேவையில்லாததுலாம் ரசனையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கே அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பக்தி பண்ணினோம் அப்படின்னா எல்லாம் பகவத் அனுகிரகம்ன்ற ஒரு ஸ்வபாவம் வந்துடும். அதனால தான் பிரஹல்லாதனால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. நிஜமாவே பிரஹல்லாதன் மாதிரி டெய்லி யாராவது நமக்கு டார்ச்சர் கொடுத்தா சத்தியமாக தற்கொலை பண்ணிடுவோம். நம்மளை யாரும் கொலையே பண்ண வேண்டாம், தற்கொலையே பண்ணிடுவேன், டார்ச்சர் தாங்க முடியலை அப்படி. ஆனால் பிரஹல்லாதன் என்ன பண்ணான், ஒவ்வொரு நாளும் அவன் அப்பா பண்ண டார்ச்சர் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே ஒழிஞ்சின்னு இருந்த நாராயண கிருபைய குழந்தை பார்ப்பான். நீங்கள் விஷம் கொடுத்தாலும் விஷம் குடித்தாலும் அது நாராயணனை காப்பாற்றுற, ஆஹா நாராயணன் பேர் பட்ட கருணாசாகரன் அப்படின்னு பார்த்தான். நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எந்த ஜோசிக்காரனை பார்க்கலாம், இந்த மாதிரி அப்பாவே விரோதியாக இருக்கார், எவ்வளோதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு என் மேலே ஆசை இல்லை, இல்லாட்டி அவன் ராசிக்கல் மோதிரம் போடலாம், மறுபடியும் வாசுபடி வீட்டை மாற்றலாம், இன்றைக்கி எதாவது பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் அதான் ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த மெத்தடில் எதாவது சரி பண்ணலாமா, இல்லாட்டி நமக்கு எதாவது குரு பயிற்சி உண்டா, இல்லாட்டி சனி பயிற்சி உண்டா, இதை தான் தேடிட்டு இருக்கோமே ஒழிய சுவாமி அதுக்குள்ளே கிருபை பண்ணுறானான்னு பார்க்குறேன். சரியாக பிரஹல்லாதம் மட்டும் நம்மளை நம்ம கூட இருந்தான்னா அவன் நிச்சயமாக ஜோசியம் பார்க்க வச்சுருப்போம், ராசிக்கல் மோதிரம் போட வச்சுருப்போம், வாஸ்து மாற்ற வச்சுருப்போம், இல்லாட்டி நியூமராலஜி படி பேரை மாற்ற வச்சுருப்போம், இல்லாட்டி அப்பா அம்மாவை விட்டுட்டு வெளில எங்கேயே போக வச்சுருக்கோம், இதான் நடந்திருக்கும் மேக்ஸிமம். ஆனால் அவன் அது எதையுமே பண்ணலை, உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சின்னு இருந்த சுவாமியுடைய கிருபை. எல்லா விஷயங்களுமே பார்த்தோம்னா அதில் கஷ்டமும் உண்டு நல்லதும் உண்டு. இப்போ குழந்தைகள்லாம் கர்ப்பவதி ஆகிறா அப்படின்னா நல்லா கஷ்டமும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது. இப்போ குழந்தைக்காக அந்த மசக்கையாக இருக்கும், டயர்டாக இருக்கும், சாப்பிட பிடிக்காது, வாந்தி வரும், ஒரு வேளை அது கஷ்டம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஜீவன் வளருதுன்னு போது அது ஒரு சந்தோஷம். இப்படி எல்லாத்துலேயுமே ரெண்டு விதமான விஷயங்களும் கலந்து தான் இருக்குது. நம்ம பக்தி பண்ண பண்ண பகவானுடைய அனுகிரகத்தை நன்னா புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். பக்தி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா சுவாமியுடைய கிருபையை நம்ம பக்கம் திருப்பறதுக்காக இல்லை, அவரோட கிருபை நம்ம மேலே விழருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் பக்தி. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் பக்தி பண்ணலாம், அது எப்போ விட்டாலும் திரும்பி அதே இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம், வீணாக போகிற வஸ்து கிடையாது அது, பக்தியோட பெரிய அட்வான்டேஜ். எப்போ விட்டாலும் திருப்பி அந்த விட்ட இடத்துலேருந்து திருப்பி ஆரம்பித்து முதல்ல அழகாக அப்படி ஜாலியாக அப்படி பக்தி பண்ணிட்டு பகவத் தியானத்தை அடைஞ்சுவிட முடியும். அதனால தான் திரும்ப திரும்ப நம்முடைய சனாதனமான தர்மத்தில் பக்தி பண்ணு, நாமஜபம் பண்ணு. அது உலகத்தில் பார்த்தோம்னா எந்த தேசத்துலையும் இவ்வளோ கோவில்கள் கிடையாது, அத்தான விதமான கோவில்கள் உலகத்தை அத்தனை விஷயங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, 108 திவ்ய தேசமாக இருக்கட்டும், இல்லாட்டி சிவபெருமானோட 12 ஜோதிர்லிங்கமாக இருக்கட்டும், ஸ்கந்தருடைய அறுவடை வீடாக இருக்கட்டும், ரெடி 51 இந்த சக்தி பீடங்களாக இருக்கட்டும், எல்லாம் பாருங்கள் திரும்ப திரும்ப இந்த பாரத தேசத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா தெய்வ சாந்நித்தியம் தான் ரொம்ப விசேஷம். இந்த தெய்வ சாந்நித்தியத்தை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் தானாக நடக்கும்னு நம்முடைய தேசம் பூரணமாக நிரூபணம் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் அவ்வளவு கோவில்கள், அவ்வளவு ஆச்சாரிய புருஷா, அத்தனை பாகவதா, அத்தனை ஸ்லோகங்கள், அத்தனை நாமசங்கீர்த்தனங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா தெய்வத்தோடு நம்ம மனசும் உடம்பும் வாழ்க்கையும் போகும்பொழுது டென்ஷன் ஃப்ரீயாக ஒரு லைஃபை லீட் பண்ண முடியும். அதுக்காகத்தான் இவ்வளவு அழகாக வித்யாநகரம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸில் இருக்கான். அந்த கிராமத்தில் ஒரு வயசானவர், நல்ல பக்தர், எப்பொழுதும் பகவன் நாமத்தை ஜிபிச்சிருந்து தான் உண்டு தன் வேலை உண்டு எப்படி இருந்துட்டு இருக்கார். அவருக்கு மனைவி, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, கல்யாண வயசில் ஒரு பெண், கல்யாண வயசில் ஒரு ஆண், எல்லாரும் இருக்கா. அப்போ ரொம்ப விசேஷம், அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி க்ஷேத்ராடனம் எல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன் அப்படின்னா க்ஷேத்ராடனம் போகும்பொழுது நிறைய பாகவதாளை பார்ப்போம். க்ஷேத்ராடனம் போகிறது பகவானை பார்க்கறதுக்காக இல்லை, நன்னா ஞாபகம், பகவான் அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நினைச்சிருக்கார். பிரஹல்லாதெல்லாம் எந்த கோவிலுக்குமே போகவே இல்லை, நரசிம்மரையோ நாராயணனை தேடிட்டு ஒரு கோயிலுக்கு அவன் போகல. அவன் இருந்த இடத்துல நாமஜபம் பண்ணிட்டு இருந்தான். தம்பேன திருஷ்யதே அப்படின்னு தூண்ல சுவாமி இருக்கார் அப்படின்றத பிரத்யட்சமா பார்த்துட்டான். சுவாமியை பார்க்கறதுக்காக கோவில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கடா கோவில் போகணும்னா அங்க நிறைய பக்தர்கள் வருவாள். அவளோட போகும்போது என்ன ஆகும்னா அவளுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவளுக்கு தெரியாம நமக்கு தெரியாம நமக்கு அப்படியே வந்துடும். இப்ப திருப்பதி மலை ஏறணும் வச்சுக்கோங்களேன், தானாவே யாராவது ஒருத்தர் ஏழுமுடல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம சாதாரணமா படியேறும்போது சொல்லுவோமா? இதுக்கெல்லாம் இப்ப யாராவது சொல்லுவாளா கட்டின் எப்படி அப்படின்னு திருப்பதி போயாச்சுன்னா அந்த ஏறும்பொழுது தானாவே அந்த எனர்ஜி வரும். எவ்வளவுதான் நம்ம பேசிட்டு போனாலும் எவ்வளவுதான் கலாட்டா பண்ணிட்டு போனாலும் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப சொகுசாவே உடம்ப பழகிட்டோம். அப்ப யாராவது ஒருத்தர் இந்த கோவிந்த நாமத்தை சொன்னவன அந்த கோவிந்த நாம சொன்ன 50 படி ஏறிடும், அப்படியே அந்த 3000 படி ஏறிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா யாரோ ஒருத்தருக்கு சின்ன பாசிட்டிவ் அந்த ஆட்டிடியூட் கூட நமக்கு தெரியாம நமக்குள்ள அப்படி வந்துடும். அந்த எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்தினுடைய தாக்கம் நமக்கு நிச்சயமா வந்துடும். ஒரு சினிமா தியேட்டர் போறோம் அப்படின்னா அங்க போனா அதோட தாக்கம் நமக்கு வரும். ஒரு மாலுக்கு போறோம் அப்படின்னா அந்த மால்ல இருக்கிறவாளுடைய ஆட்டிடியூடு நிச்சயமா நமக்கு வந்துடும். ஒரு ஃப்ளைட்ல போறோம், ட்ரெயின்ல போறோம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கெல்லாம் போகும்போது என்ன ஆகிறது அப்படின்னா தானாவே அங்க நிறைய பேர் 100 பேர் வர வச்சுக்கோங்களேன். அதுல 100 பேரும் பாசிட்டிவா இருக்கணும் அவசியம் இல்லை. அதுல 95 பேர் நெகட்டிவாவே இருப்பான். சரி நம்மளும் கோவில் போலாம். ஒரு 5 பேருடைய அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு நம்பிக்கையை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துரும். அதுக்காகத்தான் இந்த உற்சவம்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் சரி இவ்வளோ பேர் வந்திருக்கா, அப்போ இத்தனை பேருக்கு நடக்கிறதுனால தானே வந்திருக்கா, எல்லாரும் தான் வந்துருக்கா, நடந்ததுன்னு வரல, எல்லாருக்கும் இவ்வளோ பேர் நடக்கிறதுனால அவள் வந்திருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டே இருக்கும். வா தெரியாமலேயே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்கு வந்துடுறது. அப்போ சுவாமி மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு விருத்தி ஆகிடுறது. அப்போ தானாகவே பக்தி கூடுறது. அப்போ பகவத் அனுகிரகத்தை உணர ஆரம்பிச்சோம். திருப்பதியா இருக்கட்டும், தண்டரிபுரமா இருக்கட்டும், அங்கெல்லாம் போயாச்சுனாலே கூட இருக்கிறவாளுடைய அந்த பக்தி அவளுடைய அந்த பஜனை நாம ஜபம் தானாகவே நமக்கு திருப்பதியெல்லாம் போயாச்சுன்னா அங்க போய் நிறைய பேர் மொட்டடிக்கிறத பார்த்தா சாதாரண எல்லாருக்குமே மொட்டடிச்சிடலாமான்னு சொல்லுது. வேகம் அந்த இடத்துக்கு போனா அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் எல்லாரும் மொட்டடிக்கிறான், எல்லாம் அங்க அடிச்சுட்டுருவா. ஆனா மலை வெடிக்கிறவங்க தொப்பி போட்டு வந்துருவா, ஏன்டா அங்க நிறைய பேர் மொட்டை இருக்க மாட்டான் இல்லையா. அப்ப இவாளெல்லாம் பார்த்தோன்னா சரி இவாளா மொட்டை அடிக்கலையே, நம்ம மொட்டை அடிச்சுட்டு இருக்கோமேனும் பொழுது ஆடா ஃபீல் பண்ணும். ஆனா அங்க இருக்கும் பொழுது இந்த மொட்டை அடிச்சுட்டு இருக்கோன்ற ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது. இப்ப கேரளா போனோம் வச்சுக்கோங்களேன், இந்த கோவில போயாச்சுன்னா ஷட்டை ஏறிட்டு தான் போகணும். அங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சாதாரண விஷயம். அதே நம்ம தமிழ்நாடுக்கு அதே கோவில் கேரளா பார்டர் தாண்டி தமிழ்நாடுக்குள்ள கோவில் வந்துட்டோம், நான் ஷட்டை கேட்டோம்னு தோணாது. ஏன் கேட்டா இங்கதான் யாரும் போய் கேட்டலையே அப்படின்னு தோணி போடும். கேரளா போயாச்சுன்னா யாருக்குமே அங்க வேஷ்டி கட்டிக்கிறதோ இல்லை ஷட்டையை கட்டிட்டு கோவில் போகிறதோ ஒரு விஷயமாவே இருக்காங்க. யங்ஸ்டர் கூட சாதாரணமா வேஷ்டி கட்டி கோவில் போவாங்க, ஏன்னா அங்க இருக்கிறவோட ஆட்டிடியூட். அதனாலதான் அந்த கோவில் க்ஷேத்ராடனம் எல்லாம் இருக்குன்னா அங்க போயாச்சுன்னா யாரோ ஒரு சில பேருடைய பக்தி நமக்கு அந்த பலத்தை கொடுத்துடும். இப்படி ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஃபேன் போட்டோம்னா ஒருத்தர் ஃபேன் போட எல்லாருக்கும் காத்து வருது இல்லையா. வெளியே தவிர ஒரு மல்லிகை தோட்டத்துக்கு போறோம், நம்ம யாரும் தோட்டத்துக்காரா கிடையாது, தோட்டத்து சொந்தக்காரா கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு போனாலே அந்த மல்லிகை பூவுடைய வாசனை நமக்கு வருது. ட்ரெயின்லேயே யாராவது சென்ட் அடிச்சு வந்திருக்காங்கன்னா பைசா கொடுத்து வாங்கினதாவா அடிச்சுட்டு இருக்கிறதாவா, ஆனால் ஸ்மெல் எல்லாருக்கும் வருது இல்லையா. அந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அத்தனை பேருக்குமே வந்துடும். அதனால தான் க்ஷேத்ராடனங்கள் கும்பமேளாலாம் அவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா இந்த கூட்டத்தோட கூட்டமாக பகவானும் பலவிதமான ரூபங்கள்ல அலைவான். பெரிய பாகவதாலாம் சாதாரண மனுஷால போல அலைவான். அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவளுடைய கிருபா கடாட்சம் நம்ம மேலே விழும். அவ தானாகவே நமக்கு பகவான் மேல நம்பிக்கை கூடும். அப்ப பக்தி பலப்படும், அவ வாழ்க்கையுடைய யதார்த்தம் தெரியும். அப்ப அந்த வயசானவர் நினைக்கிறார் நம்மள க்ஷேத்ராடனம் போனா தேவலையே அப்படின்னு அவருக்கு தோன்றது. ஆனா வயசா எடுத்து யாருடைய சகாயம் இல்லாமல் தனியா போகிறதுன்றது இயலாத காரியமா இருக்கு. மனைவி குழந்தைகள் அவளுடைய வாழ்க்கையில அவ பிஸியா இருக்கிறதுனால அவளுக்கு வர தோணலை. அப்ப அவர் வீட்டு பக்கத்திலேயே ஒரு பிரம்மச்சாரி இருக்கு, அவன் பேரே கல்யாண பிரம்மச்சாரி, பேர் கல்யாண பிரம்மச்சாரி, ஆனால் பிரம்மச்சாரியா தான் இருக்கான். பெருசா ஒரு பணக்காரன் கிடையாது, பகவத் விஷயத்துல ஈடுபாடு உடையவன், நிறைய நாமஜபம் பண்ணக்கூடியவன், ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு ஒரு வயிற்று குழப்பில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் எந்த காரியம் பண்ணாலும் பகவான் இருக்கான், கிருஷ்ணன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சாட்சின்றதுல ரொம்ப தீர்மானமான அபிப்பிராயம். நிச்சயம் பகவான் எல்லா விஷயத்திலையும் எல்லோருக்கும் பகவான் சாட்சியா இருக்கான். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருவி என்று அப்படின்றார் சொன்னடிக்குடியாழ்வார் திருமாலை பிரபந்தத்தில். எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா அந்த சுவாமி இருந்துட்டு நம்முடைய குணங்கள் நம்முடைய மனசு எல்லாத்தையும் கிளீனாக வாஷ் பண்ணிட்டு இருக்க. இப்போ மற்றவாளுக்கெல்லாம் நம்மளை புரிய வைக்கிறதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணணும், இல்லாட்டி நம்ம தப்பு பண்ணிட்டு அதை சரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். உள்ள இருக்கிற பெருமாள் அவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் எது தப்புன்றாலும் தப்பு தான், அவர் சரின்னா சரி. அதை வந்து நம்ம எவ்வளவு விதமாக சொன்னாலும் அவர் கன்வின்ஸ் ஆகவே மாட்டார். சரின்னா சரி தப்புன்னா தப்பு. அந்த மாதிரி இந்த கல்யாண பிரம்மச்சாரி பகவானிடத்துல ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையோட ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கு. அவனுக்கும் ரொம்ப நாளா க்ஷேத்ராடனம் எல்லாம் போகணும்னு ஆசை. ஆனா க்ஷேத்ராடனம் எல்லாம் போகணும்னா அதுக்கு செலவு உண்டே, பல இடங்கள்ல தங்க வேண்டியிருக்கும், நிறைய கஷ்டங்கள்லாம் உண்டு. க்ஷேத்ராடனா சும்மா ஜாலியாலாம் போயிட முடியாது. அவன் பார்த்தான், பகவானிடத்துல மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தான், எனக்கு நிறைய அவனுடைய க்ஷேத்திரங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு தெரியாது கிருஷ்ணா, நீ எனக்கு வழிவிடு, உன்னால எனக்கு வழி காட்ட முடியும், நீ என்னை அழிச்சுட்டு போக முடியும். நிஜமாவே ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, நம்ம ஆசைப்படுறதை விட சுவாமி கிட்ட பிரார்த்திக்கிறது உத்தம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தானாகவே அதற்குரியதான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சுவாமி தானா ஏற்படுத்தி கொடுத்துருவார். பாகவத்திலே பார்த்தோம்னா இந்த கோபிகைகள்லாம் பல இடங்கள்ல போய் தயிர் மோரெல்லாம் விற்பார். விற்கும்பொழுது நிறைய பிராமணாவுடைய வீடுகளெல்லாம் தயிர் மோரெல்லாம் விற்கும்பொழுது அங்கே இருக்கிற அந்த பிராமண மாமிகள் இடத்துலலாம் ஆச்சரியமா அந்த கிருஷ்ணலீலாவெல்லாம் நிறைய சொல்லுவான். சொல்லி சொல்லி கேட்டவனா அந்த மாமிகளுக்கெல்லாம் பிருந்தாவனம் போய் கண்ணனை பார்க்கணும்னு ஆசை. ஆனால் வாய்ப்பே கிடையாது, மாமாக்கள்லர் வதல் யஜ்யம் அப்படின்னு பிஸியாகவே இருக்கிறதுனால இவள் ஆத்தை விட்டு இறங்க முடியாது. ஆனால் அவள் மனசுக்குள்ள கிருஷ்ணனிடத்துல பிரார்த்திச்சுக்கிறா, கிருஷ்ணா எனக்கு பிருந்தாவனம் வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நீ நினைச்சா என்னை அழிச்சுட்டு போக முடியும், உன்னால மட்டும்தான் என்னை அழிச்சுட்டு போக முடியும் அப்படின்னு பிரார்த்திச்சு விட்டுட்டா பகவானிடத்துல. கொஞ்ச நாள்ல தானாகவே என்ன ஆகுறேன்னா, அதாவது மாமாக்கள்லாம் கூடி பிருந்தாவனத்திலே போய் ஒரு யஜ்யம் பண்ணுவோம்னு அவளுக்கு தோன்ற. சாதாரண பிருந்தாவனம் போய் யஜ்யம் யாரும் பண்ண மாட்டோம், சில சில இடங்கள் மட்டும்தான் யஜ்யத்துக்கு ஏற்ற இடங்கள்னு தபசு பண்ணணும் அப்படின்னா தானாகவே பத்ரிகாசிரமம் போயிடுது. ஆனால் அந்த குளிரை தானாகவே ஒரு இடத்துல உட்காந்தா போதுன்னு தோணி போயிடும். நாங்கள் உட்காந்து ஆடலாம் பாடலாம்னு பிருந்தாவனம் பண்டிகைப்படுற மாதிரி தோணவே தோணும். அந்த குளிரில் அப்பாடான்னு ஒரு இடத்துல உட்காந்துருந்தா அப்படியே அப்பாடான் சௌக்கியமாக இருக்கும். அதனால சில இடங்கள்லாம் தபோபூமி, சில இடங்கள்லாம் பஜனை பண்ணுற இடம், சில இடங்கள்லாம் பிரார்த்தனை அப்படி நிறைய விட, சில இடங்கள்லாம் கைங்கரியம், சில இடங்கள்லாம் தானம் கொடுக்கறதுக்கு நேர்த்த இடம். இன்றைக்கி துவாரகாலாம் போனால் இருக்க துவாரகா பிராமணெல்லாம் சொல்லுவாள், இந்த இடத்துல தானம் கொடுத்தா விசேஷம், ராமேஸ்வரம்லாம் போனால் தானம் கொடுத்தா விசேஷம், தானம் கொடுத்தா விசேஷம், அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சாநித்தியம் உண்டு. இந்த பிருந்தாவனம்ன்றது பக்தி பண்ணுறதுக்கான ஒரு விசேஷமான ஸ்தலம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்திலேயே பக்தி தேவிக்கு பிருந்தாவனம் போய் தான் அவளுடைய கிழத்தனம் போய் எவ்வனம் வந்தது அப்படின்னு காண கிடைக்கிறது. இப்போ பிருந்தாவனம் போயாச்சும் நமக்கு நல்லா பக்தி வரும். ஆனா அங்க அந்த பிராமணாளுக்கெல்லாம் பிருந்தாவனம் போய் யஜ்யம் பண்ணணும்னு ஆசை வந்தது. ஏண்டா அப்படின்னா இந்த மாமிகள் ஹிருதயத்துக்குள்ளேன்னு பகவானத்துல பிரார்த்தனை பண்ணா இல்லையா, இப்போ பகவான் அந்தர்யாமியா இருக்கிறதுனால அந்த பிராமணால் அங்க வந்து யஜ்யம் பண்ணுங்கன்னு. அது காரணமாவே பிராமண பத்தினிகள் அழகா பிருந்தாவனம் வந்தா பகவானும் எனக்கு பசிக்கிறது அன்னம் கொடுங்கன்னு சொல்லி முதல்ல பிராமணாள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் மாமிகளை கூப்பிட்டு கிருபை பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிறதுனால இப்போதான ஒரு கோவிலை பற்றி கேள்விப்படுறோம். இல்லாட்டி அதனால் கோவில் போகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாள், நானும் திருப்பதி போகணும் போனோம் நினச்சிட்டு இருக்கேன், போகவே முடியறது இல்லைன்னு. இந்த நினச்சி பிரயோஜனமே இல்லை. பிரார்த்தனை தானா தலித்தமாக நன்னா ஞாபகம். பிரார்த்தனை தான் நம்ம கையில் இருக்க ஒரு பெரிய வெப்பன். அவ்வளோ அழகாக அந்த பிரம்மாஸ்திரம் மாதிரி அது, அது கரெக்டாக நமக்கு வேண்டியதை கிளீனாக சாதிச்சு கொடுக்கும். நம்மளோட ஆசைன்றது மேலெழுந்த வாரியாக மனசோட மேலே இருக்கக்கூடிய விஷயம், அது ஒன்றும் பெரிய பிரயோஜனமே தெரியும் கிடையாது. இந்த குழந்தைகள் நிறைய மார்க் வாங்கணும் ஆசைப்படும், பட் ஆனால் பிரயத்தனம் பண்ணால் தானே மார்க் வாங்க முடியும். கடைசி நேரத்தில் உட்காந்து கிடக்கிறன்னு அப்படி படிச்சுட்டு போய் கக்கி வாங்கி எடுக்கிற மாதிரி எடுத்தா நாலேஜ் கேதர் பண்ணால் தானாக மார்க் வந்துட போகுது. இவா இன்ட்ரெஸ்டோடு படித்தாங்கன்னா மார்க்குன்ற ஒரு விஷயத்துக்கு பிரயத்தனம்ன்ற ஒரு அவசியமே கிடையாது. மார்க் மட்டுமே எய்மாக வச்சுட்டு படிக்கவே இல்லைன்னா அப்போ கதை வேறு தான். நம்ம அந்த குழந்தைகளுக்கு கதை நம்ம தான் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனா அவ இன்ட்ரெஸ்டோட படிச்சுட்டான் அப்படின்னா அந்த மார்க்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி பிரார்த்தனை அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த பிரார்த்தனை என்ன பண்ணும்னா தேவையானதெல்லாம் தானாவே அழகா சேர்த்து வைக்கும். அது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு பெரிய பலம். அது அந்த மாதிரி இவனும் பிரார்த்தனை பண்றான், அந்த கல்யாண பிரம்மச்சாரி பிரார்த்தனை பண்றான். அதே மாதிரி இந்த வயசான பிராமணரும் க்ஷேத்ராடனம் போகணும்னு பிரார்த்தனை, அவருக்கு பணத்துக்கெல்லாம் குறைவு கிடையாது, ஆனால் கூட ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருந்தால் சௌகரியம் அப்படின்னு அவருக்கு ஒரு அபிப்பிராயம். இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக அப்படியே பிரார்த்திச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் ரெண்டு பேரும் பாப்பா பேசுவா சிரிப்பா சௌக்கியமானு கேட்டுப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேற ஒன்றும் பெரிய ஒரு பழக்கம் கிடையாது. அப்போ ஒரு நாள் அந்த வயசான பிராமணர் இந்த பையனை பார்த்து கேட்டார், அப்போ அந்த மாதிரி எனக்கு க்ஷேத்ராடனம் எல்லாம் போகணும்னு ஆசை, பணத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைவு கிடையாது, ஆனால் கூட ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருந்தால் தேவலை, உன்னால் வர முடியுமா அப்படின்னு அழகாக கேட்டார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பகவான் இப்படியெல்லாம் கூட்டி வைக்கிறேன், இவன்கிட்ட பணம் கிடையாது, அவருக்கு கூட வரத்துக்கு ஆள் கிடையாது, ஆனால் பகவான் ரெண்டு பேரையும் அழகாக சேர்த்து வச்சுட்டான். உடனே இவனும் சொன்னால் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப நாள் போகணும்னு ஆசை, கட்டாயம் போகலாம்னு சொல்லி அழகாக அந்த வித்யா நகரத்துலேருந்து பல தேசங்கள் அழகாக க்ஷேத்ராடனம் போகிறான். ராமேஸ்வரம் எப்படி காஷ்மீர்லேருந்து இப்படி எல்லாம் போகிற மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசங்களாக சேவிச்சு, இந்த திவ்ய தேசங்கள் நான் சொல்கிறது பகவானுடைய கோவில்கள், எந்தெந்த ஊரில் எந்தெந்த கோவில்கள் புராண காலத்துலேருந்து இருக்கோ, இதிலெல்லாம் விதவிதமான சாமித்தியத்தை பக்தர்கள் உணர்ந்திருக்காளோ அந்த கோவில்களுக்கெல்லாம் வா போகிறான். எப்பொழுதுமே இந்த புராதனமான கோவில்களில் சாநித்தியம் நிறைய இருக்கும், ஆனால் நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் பிரார்த்திச்சு ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த மூர்த்தியுடைய பலம் ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ புதுசாக ஒரு கோவில் அப்படின்னா அதில் சாநித்தியத்தை கொண்டு வரணும், அந்த பூஜை பண்ணுறவா சத்தையோடு இருக்கணும், கோவிலுக்கு வரவா சத்தையோடு இருக்கணும், நிறைய இருக்குது இந்த காலத்தில். ஆனால் அந்த காலத்தில் கோவில்கள்லாம் ஒன்று ரிஷிமார்கள் ஏற்படுத்துவா, இல்லாட்டி ராஜாக்கள் உண்டாக்குவா, இல்லாட்டி யாராவது பக்தர்களுக்கு பகவான் ஸ்வயம்புவாக வந்து காட்சி கொடுப்பாங்க. ஸ்ரீரங்கம்லாம் ஸ்வயம்புவாக வந்த மூர்த்தி, அயோத்தியாவில் தானாக வந்த மூர்த்தி. அந்த மாதிரி கோவில்களில் சாநித்தியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி புராதனமான கோவில்களுக்கு போகிறதுன்றது ரொம்ப உத்தமம். அதனால் நிறைய இந்த மாதிரி புராதனமான கோவில்களாக அவள் அப்படி ட்ராவல் பண்ணிட்டு அழகாக பல ஊர்கள் இப்படி தட்சிண தேசத்துலேருந்து இப்படியே ஆரம்பிக்கிறார். ராமேஸ்வரம் ஒவ்வொரு இடமாக சேவிச்சுட்டு இப்படி போகிறா, பத்ரிகாசிரமம், அயோத்தியா, நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு போகிறான். இப்படியே வரும்போது ரெண்டு பேருமே கிருஷ்ண பக்தாளாக இருக்கிறதுனால பிருந்தாவனத்துக்கு வரா. பிருந்தாவனம், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும், மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தையே கண்டோமே அப்படின்னு ரொம்ப அழகாக ஆண்டாள் ஒரு நாச்சியார் திருமொழின்ற பிரபந்தத்தில் கடைசி பத்து பாசுரங்களில் பிருந்தாவனம் மகிமையை தான் பேசுகிறான். கண்ணன் எங்கடா இருக்கான்னா பிருந்தாவனத்தில் இருக்கான்றதான் அந்த ஆண்டாளே தோழிகள் மாதிரி கேள்வி கேட்குறா, ஆண்டாளே தோழிகள் மாதிரி பதில் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த நாச்சியார் திருமொழியில். எங்கே பார்த்தேடா ஆண்டாள் ரொம்ப அழகாக கேட்குறான், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. மால் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். திருமால் அப்படின்னு சாதாரணமாக சொன்னோம்னா அன்பு செய்யக்கூடியவர், காதலன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டாள் சொல்கிறா மாலாய் பிறந்த நம்பியை, எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுறதுக்காகவே அவதாரம் எடுத்தது தான் கிருஷ்ணவதாரம். எல்லார்கிட்டையும் அன்பு, விரோதிகிட்ட கூட அன்பு காட்டுறது அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் கிருஷ்ணவதாரம். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, எல்லாரிடத்துலையும் பிரேம இருக்கக்கூடிய ஒருத்தன் மாலே செய்யும் மணாளனை, ஏலா பொய்கள் உரைத்தான், சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் யோசிக்காம பொய் பேசக்கூடிய ஒருத்தனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, ஏலா பொய்கள் உரைப்பான். அது ஒரு பெருமையா, சாதாரண யாராவது ஒருத்தரோட தெரிஞ்சவா பொய் பேசுறான், ஐயோ அவங்ககிட்ட சார் அவன் பொய்யன் அப்படின்னு. ஆனால் கிருஷ்ணனுக்கு என்னடா பெருமை அப்படின்னா அவனோட பொய் தான் பெருமை. எப்படி பொய் சொல்லுவான்னா கேட்குறவா பைத்தியமா அவளுக்கு, அவள் புரிஞ்சுட்டுருக்காளா எதை பற்றியுமே யோசிக்காமல் அவ்வளோ அழகாக பொய் சொல்லுவான். பாரதியார்லாம் அவ்வளோ அழகாக அனுபவிக்கிறார் இவன் பொய் பேசுறது. ஏண்டா லீவு போட்டு அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு நாள் முழுக்க வேலை பண்ணாமல் கதை சொல்லுவானா, நேற்றி வந்து ஏண்டா மாடு மேய்க்கல், நேற்று ஏண்டா பால் கிடக்கலன்னா அதுவா, என்ன ஆச்சுன்னா அப்படின்னு ஆரம்பிப்பானோ. பானை ஒரு கண்ணுக்குட்டி காணாம போயிடுது, ரொம்ப தேடினேன், ஒரு ஆத்துல போய் நான் வந்து பானையில கையை விட்டேன், பானைக்குள்ள கையை விட்டவொன்னு பார்த்தா குழ குழந்தை என்னடா கண்ணுக்குட்டி உருகி போயிடுதேன்னு பார்த்தேன். அப்புறம் வெண்ணெய் இருந்தது, அப்புறம் அந்தாத்து மாமி சத்தம் போட்டு அங்கேருந்து வெள்ள ஓடினேன். கடைசி வரைக்கும் கண்ணுக்குட்டி கண்டுபிடிச்சானா இல்லையான்னு சொல்லவே மாட்டான். எதையோ ஒரு போய் இப்படி கதை கதைக்கு மேல கதைக்கு மேல கதைக்கு மேல கதைக்கு மேல இந்த மகாபாரதம் மாதிரி பெருசா சொல்லிட்டே போயிடுவான். அதுக்குள்ள நேத்து ஏன் லீவுன்றத இன்னைக்கு சொல்லி இன்னைக்கு வேலை பண்ணாம கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பாரதியார் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தை ஒருத்தர்கிட்ட பொய் சொல்றான், எப்படி பொய் சொல்றான்னா, நேத்தி பாருங்க ஒரு இடத்துல மாட்டுக்கு பால் கறக்க போனேன், பாலே கறக்க முடியல, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், தண்ணி கொடுத்தேன், அதுக்கு புல்லு வச்சேன், புண்ணாக்கு வச்சேன், தவிடு வச்சேன், அது எல்லாம் நல்லா சாத்துது, சாயங்காலம் வரைக்கும் நானும் போராடி பார்த்தேன், கடைசி வரைக்கும் பாலே கறக்க முடியல, என்னடா ஆச்சுன்னா மாட்டுக்கு மடியே காணும் அப்படின்றான். ஏன்டா மாட்டுக்கு மடி எப்படா காணாம போயிடுச்சுன்னா, சாயங்காலம் தான் பக்கத்தாத்து மாமி வந்து சொன்னா அது காளமாடு அப்படின்னா, காளமாட்டோட ஒரு நாள் முழுக்க மல்லு கட்டிருக்கான் பால் கறக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்றது, இந்த மாதிரி ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீர். ஸ்ரீமத் பாகவத்திலேயே கிருஷ்ணன் முதல் முதல்ல பேசுற வாக்கியம் உண்டு, என்னடா அப்படின்னா, இந்த மண்ணை தின்ன உடனே யசோத வந்து கேட்பா, ஏண்டா குழந்தாய் மண்ணை தின்னியா, இதுதான் கேள்வி. அங்கதான் கிருஷ்ணவதாரத்துல பகவான் முதல் முதல்ல ஸ்ரீ பகவான் உவாசன் பகவான் பேசுறான். முதல் வாக்கியமே என்னடான்னா, நாகம் பக்ஷித்தவான் அம்ப, அம்மா நான் சாப்பிடவே இல்லை, நான் அகம் பக்ஷித்தவான், நான் சாப்பிடவே இல்லை, இவா இத்தான் நான் பேரும் பொய் சொல்றான்ற. பலராமர் ஆச்சரியமா பாக்குறான், இவன் ஒருத்த மட்டும்தான் பொய் சொல்றான், ஆனா பகவான் என்ன சொல்றான்னா எல்லாரும் பொய் சொல்றா, பலராமன்னா உள்பட நாகம் பக்ஷித்தவான் அம்ப, எல்லாரும் பொய் சொல்றாமா, நீ வேணா உனக்கு சந்தேகமா இருந்தா என் வாய பாருன்னுட்டான். ஏன்னா அந்த சமயத்துல பொய் பேசுறவா ரொம்ப ஆத்தென்டிக்கேட்டா பேசுவான், சத்தமா பேசினா நிறைய பேர் பொய் பேசுறவாதான் சத்தம் போட்டு சண்டை போடுவான், ஏன்னா கலியுகத்தை சத்தம் போட்டு பேசுறவாதான் உண்மை, அது வந்து சைலண்டா பேசினா அது உண்மையே கிடையாது. பார்லிமெண்ட்ல கூட பாருங்க பயங்கரமா கத்துவான், எதுக்குறான் அவ பேசுறதுலாம் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம், சத்தம் போட்டு பேசுறவோட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பிரயோஜனமே இருக்காது. ஆனா இப்ப சத்தத்துக்கு பயந்து எல்லாரும் சத்தனாலையும் ஒடுங்கி போய் ஓகேடுவான். அந்த மாதிரி இவன் சொல்றவனே யசோத தீரியமா வாயை பார்த்து விடுறான். அப்பதான் பகவான் சமஸ்த லோகத்தையும் காட்டி குழப்பிடுறான், இன்னி வரைக்கும் யசோதைக்கு வர தெரியல, அவன் மண்ணு சாப்பிட்டானா இல்லையா, அவ்வளவு வரவா போறவாகிட்டு கேட்டுருக்கான், நீ மண்ணை சாப்பிட்டேன்னு சொன்னான், சாப்பிடலேன்னு இவன் சொன்னான், சாப்பிட்டான்னு பலராமன் சொன்னான், வாயை திறந்து காட்டுன்னு நான் சொன்னேன், அவனும் திறந்து காட்டினான், மண்ணை தவிர எல்லாத்தையும் பார்த்தேன், அவன் மண்ணை சாப்பிட்டானா இல்லையான்னு இன்னி வரைக்கும் யசோதை கேட்டுருக்கான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கிருஷ்ணன், ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, இந்த பக்கம் எங்கேயாவது அந்த பொய் நம்பி அலையறத பார்த்தேளா அப்படின்றார். அதுக்கு ஆண்டாளே பதில் சொல்றான், மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும். கருடாழ்வாருக்கு வைனதேயன் அப்படின்னு ஒரு திருநாம், வினதையுடைய பிள்ளை, அதனால வைனதேயன் அப்படின்னு பேர். வைனதேயச்ச பக்ஷினாம் அப்படின்னு பகவானே கீதையில சொல்லுவான். இந்த வினதை சிறுவன் ஆண்டா சொல்ற, வினதை சிறுவன் சிறகென்னும், இந்த கருடாழ்வார் முதல்ல நல்லா ரக்கை அடிச்சுன்னு தான் பறந்துட்டு இருந்தார். இந்த கிருஷ்ணாவதாரத்துல அவருக்கு கைங்கரியமே கிடைக்கல. அப்ப ஒரு நாள் யசோத பயல காட்டுக்கு அனுப்புறா மாடு மேய்க்க, யசோத சொல்லி அனுப்புறா, குழந்தை வெயில் அலையாடா குழந்தை அப்படின்றா. அப்ப பகவான் கேட்கிறான், ஏம்மா எல்லாரும் வெயில விளையாடும் போது நான் மட்டும் ஏம்மா வெயில விளையாடப்படாது. அப்ப யசோத சொல்ல, எல்லா குழந்தையும் வெயில விளையாடும் லேசா கருப்பான், ஏற்கனவே கருத்து கிடக்கிறார், இந்த வெயில் ரொம்ப கருத்து போயிட்டா கஷ்டம்டா குழந்தை, அப்புறம் வயசான காலத்துல உனக்கு ஒண்ணு யாரும் பொண்ணு தரமாட்டா அப்படின்னு யசோத கிண்டல் பண்றா. அப்பயும் பகவான் என்ன பண்றான்னா, இந்த வெயில விளையாடுறதுக்காக தானே போறான், அப்ப விளையாட போகும்போது வெயில விளையாடும் போது கொடை யாரும் பிடிக்கிறது இல்லையா. அப்ப கருடாழ்வார் பார்த்தான், யசோதா மாதா சொல்லியிருக்கா நமக்கும் இந்த அவதாரத்துல பகவத் கைங்கரியமே கிடைக்கல, அதனால கொடை பிடிக்கலாம்னு சொல்லி மேல ரக்கையை அடிச்சுட்டு பிறந்தா அன்னிலேருந்து ரக்கையை அப்படி நல்லா ஸ்டிஃபா வச்சுட்டு கருடன் பார்த்தா இப்படியேதான் பறக்கும், அப்பப்ப மட்டும்தான் ரக்கி அடிப்பார். அதுக்கிட்டனா கிருஷ்ணாவதார காலத்துல இவனுக்கு கொடையா இருக்கும் நிழல் பிடிக்கணும்ன்றதுனால. ஆனா ஆண்டா சொல்லலாம், மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும், மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே, அவன பிருந்தாவனத்திலே பார்த்தோம் அப்படின்றான். இன்னைக்கும் நிறைய பாகவதாளுக்கு கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துருக்கான். சாதாரண மயில்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கருமேகங்கள் வந்தா, மழை மேகம் வந்தா மட்டும்தான் தோகை விரிச்சாடும், சுபாவம் மயிலோட. ஆனா பிருந்தாவனத்துல மட்டும் நல்ல வெயில் காஞ்சா கூட திடீர் திடீர் மயில்கள்லாம் அழகா அக மயில் அகவருதுன்னு சொல்லுவாங்க, அழகா கத்திண்டு ஜோரா தோகையை விரிச்சுண்டு ஆகும். உடனே எல்லாரும் அது எந்த பக்கம் பார்த்து தோகை விரிச்சினாரோ அந்த பக்கம் சேவிப்பான. நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அந்த மயில்களுக்கு மட்டும் எங்கே கண்ணன் வந்தாலும் தெரியுமா, ஏன்னா அவன் கருப்பாக வேற இருக்கிறனால மேகம் நினச்சி தோகை விரிச்சு ஆடணும். நிறைய பெரியவா எங்கேயாவது மயில் அகவருது தோகை விரிச்சு ஆடுறதுன்னா அக்கம் பக்கத்தில் எங்கேயோ கண்ணன் இருக்கான், அதனால தான் மயில்கள் இப்படி விளையாடுறதுன்னு சொல்லி இந்த மயில்கள் தோகை விரிச்சு ஆடுற திசையை நோக்கி கண்ணன் இருக்கான்னு சேவிப்பார்கள். அவ்வளவு பிரத்யக்ஷம் ஸ்ரீ பிருந்தாவன். பல சந்தர்ப்பங்களில் பகவான் மாட்டுக்காரனாக ஓடக்காரனாக சாதாரண ஒரு பாமர ஜனமாக பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர்த்திற்கும் விதவிதமாக காட்சி கொடுக்குறான்றது கண்கூடா இன்னி வரைக்கும் பல பேருக்கு காட்சி கிடைச்சிருக்கு. சத்தியம் இது, நிதர்சனமான உண்மை. சைத்தன்ய மகாபிரபுவெல்லாம் மாட்டுக்கார பசங்களெல்லாம் பார்த்து கட்டிக்கிறார், நீ கண்ணன் தானே, நீ கண்ணன் தானே, நீ கண்ணன் தானேன்னு கதற. ஆனால் பிருந்தாவனன்றது கிருஷ்ண லீலாஸ்தலம், பகவான் சுதந்திரமாக விளையாடக்கூடிய ஒரு ஸ்தலம் ஸ்ரீ பிருந்தாவன். அதனாலே அந்த பிருந்தாவனத்துக்கு போகிற பிருந்தாவன சரம் வல்லவி ஜன வல்லவம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம்னு நிகமாந்த மகாதேசிகர் ரொம்ப அழகா ஆச்சரியமாக கோபால விம்சத்தின்னு ஒரு 20 ஸ்லோகம் அந்த பிருந்தாவனத்தில், எந்த பிருந்தாவனத்தில் அழகாக காலில் சலங்கையெல்லாம் போட்டுண்டு கோபிகளுடைய ஹதயத்தெல்லாம் கொள்ளை அடிச்சுண்டு ரோகி நட்சத்திரத்தில் அஷ்டமி அன்னைக்கு எந்த ஒரு நீலஜோதி பிறந்து அலைஞ்சின்றிருக்கோ அந்த பிருந்தாவனத்தை அடையக்கூடிய அந்த நீலஜோதியை நான் நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்ற வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். அழகாக வைஜெயந்தி மாலையெல்லாம் போட்டுண்டு பிருந்தாவனத்தில் அலையக்கூடிய அந்த நீலஜோதியை நான் நமஸ்காரம் பண்றேன் சேவிக்கிறேன் அப்படின்றார் நிகமாந்த மகாதேசிகர். மீறால்லாம் கூட பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு அந்த சப்தத்திலேயே மயங்கரம். அந்த பிருந்தாவனத்துக்கு இந்த கல்யாண பிரம்மச்சாரியும் இந்த வயசான பிராமணருமா க்ஷேத்ராடனம் வந்துவிடும். அவளுக்கு அத்தனை சந்தோஷம் ஸ்ரீ பிருந்தாவனம் வந்துட்டோம். ஏன்னா ராதிகாராணியுடைய அனுகிரகம் இல்லாமல் பிருந்தாவனத்தில் நுழைய முடியாது. இன்னைக்கு பிருந்தாவனத்தில் பார்த்தோம்னா யாரும் ராதே கிருஷ்ணா ராதே ஷியாம் சொல்ல மாட்டா, ராதே ராதே ஜோர் செ போலோ ராதே ராதே பிரேம் செ போலோ ராதே ராதே பியார் செ போலோ ராதே ராதே பியார் செ போலோ ராதே 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 ஷியாம் மிலாதே ஷியாம் மிலாதே ராதே ராதே. ரிக்ஷாக்காரன் கூட ஜபிச்சுட்டு இருப்பான் இந்த ராதே ராமம் வந்து அப்படி ஒரு விசேஷமான ஒரு நாமம். சில இடங்களில் மட்டும்தான் இந்த தாயாருக்கு ஏற்றம் ஜாஸ்தி. இந்த சாதாரணமாக திருப்பதி ஸ்ரீரங்கம்லாம் போனால் ரங்கா கோவிந்தா அப்படின்னு பெருமாள் நாமத்தை ஜபிக்கும். ஆனால் அதே ஸ்ரீவல்லிபுத்தூர் போனோம் அப்படின்னா இங்கே இருக்கிறவாள்லாம் சாதாரணமாக உக்காந்து இருந்த கூட நாச்சியார் நாச்சியார் ஆண்டாள்வார். யார் ரங்கமன்னார் வடபத்திர சாயின் ஜெபிச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. யாராக இருந்தாலும் யாராவது கர்ப்பவதி குழந்தைகள் போனால் கூட நாச்சியார் புறக்கட்டம் தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, இல்லையே வடபத்திர சாய் புறக்கட்டம் ஆசீர்வாதம் கூட பண்ண மாட்டான். நானே மனைவி கர்ப்பவதியாக இருக்குமா நாச்சியார் நல்லபடியாக புறக்கட்டம் இருக்கான். இவ்வளோ ஒத்த காலில் ஆண் குழந்தை புறக்கணும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, அவள் பயந்தே போயிட்டா சிவலி புத்தி விடலாம் சொல்கிறாளே அப்படின்னு. அவளுக்கு எப்பவுமே நாச்சியாருக்கு தான் ஏற்றம். அவளுக்கு எப்படி நம்ம கிருஷ்ணா ராமா கோவிந்தா மாதிரி நாச்சியார் ஆண்டாள்ன்ற நாமம் சாதாரணமாக அந்த மாதிரி ஸ்ரீ பிருந்தாவனத்தில் ராதிகாவுடைய ராஜ்யம். அதனால சகலரும் ராதே ராதே நாமத்தை தான் ரொம்ப சுலபமாக சுவாவமாகவே சொல்லுவார். அந்த மாதிரி அழகாக அந்த பிருந்தாவனம் வந்துட்டா யமுனை தூய பெருநீர் யமுனை துறைவனைன்ற ஆண்டாள். அந்த யமுனைக்கு அவ்வளோ விசேஷம், ஏன்னா கிருஷ்ணலீலையே அப்படி அனுபவிக்கக்கூடிய உருத்தி யமுனாம் தேவி. அதனாலதான் யமுனாஷ்டகம் அப்படின்னே ஒன்று அழகா வல்லபாச்சாரியார் எழுதியிருக்கார். இந்த யமுனையில் யமுனை முன்னாடி சாதாரணமாக தான் இருந்தா, கிருஷ்ணன் குளிச்சு குளிச்சு தான் கருப்பாயிட்டான். அவ்வளோ விஷயம் கிருஷ்ணனே பேர் அவளுக்கு உண்டு யமுனைக்கு. கிருஷ்ணன் குளிச்சு குளிச்சே கருப்பாயிட்டா அப்படின்னு, அதுவும் கிருஷ்ணன் பிறந்து மதுராலேருந்து இவர் எடுத்துட்டு போகும்பொழுது சில இடங்களில் புராணங்களில் சொல்கிறா பகவான் எடுத்துட்டு போகும்போது கை தவறி உள்ளே விழுந்துட்டான் பிறந்த குழந்தை. அப்ப கருப்பான யமுனை தான். அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணி கலர் மாற்றவே முடியல, அவ்வளவு கருப்பும் கிருஷ்ணனால வந்தது அப்படின்ட்டு. யமுனையில பகவான் அவ்வளவு அழகா லீலைகள் பண்றதுனால தூய பெருநீர் யமுனை. அந்த யமுனையில தீர்த்தம் ஆடுறது, கோவர்தகிரி பிரதர்ஷனம் பண்றது, பிருந்தாவனத்துல நிறைய குட்டி குட்டி வனங்கள்லாம் உண்டு, அழகா நிறைய இந்த குளம் எல்லாம் உண்டு, கோவிந்த குண்டம், குசும் சரோவர் நிறைய உண்டு, இதெல்லாம் சேவிச்சுருக்கா. பிருந்தாவனத்துல ஒரு வனம் தான் மதுவனம், அதுலதான் துருவன் தபசு பண்றான். அதே மாதிரி நிறைய மகாத்மாக்கள், அம்பரீஷ சக்கரவர்த்தி ஏகாதசி விரதம் இருந்து துருவாசர வந்து பரீட்சை பண்றது எல்லாமே பிருந்தாவனத்திலே தான் நடக்குது. அதனால பிருந்தாவனம்ன்ற நிறைய பாகவதாளுடைய தப்போ பூமியா இருக்கிறதுனால இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அழகா யமுனையில தீர்த்தம் ஆடுறது, நிறைய கிருஷ்ணனுடைய கோவில்கள் இப்படி எல்லாத்தையும் சேவிச்சுண்டு சௌக்கியமா இருக்கா. அப்ப திடீர்னு இந்த வயசானவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுறது, ஜுரம் வந்துடுறது, வாந்தி பேதி ஆயிடுறது. அப்ப இந்த கல்யாண பிரம்மச்சாரி என்ன பண்றான், அவர் கூடவே இருந்து ஒரு பிள்ளை எப்படி தகப்பனாருக்கு சுசுஷை பண்ணுவானோ, எப்படி ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு சுசுஷை பண்ணுவானோ, எப்படி ஒரு தகப்பனார் தன் பிள்ளைக்கு ஏதான ஒண்ணுன்னா எப்படி சுசுஷை பண்ணுவாரோ, எப்படி ஒரு சகா ஒரு தோழனுக்கு பண்ணுவாரோ, அது மாதிரி அப்புறம் அம்மா ஒரு குழந்தைக்கு பண்ற மாதிரி, ஒரு மனைவி தன் ஆதுகாருக்கு பணிவிடை பண்ற மாதிரி, அவருக்கு உடம்பு முடியாத சமயத்துல பார்த்து பார்த்து ஒரு சுசுஷை ஒரு சர்வீஸ் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்ரத்தையோட பண்ண, ஏன்னா சாதாரணமா எல்லாரோடையும் பேசுறது பழகிறது அவளுடன் டைம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் நமக்கு பிடிக்கும். ஆனா யாருக்கா உடம்பு முடியல, இல்லாட்டி ரொம்ப நாளா அவ படுத்த படிக்கையா இருக்கான்னா நம்முடைய அந்த பொறுமை விட்டு போயிடும். பெருசா அவளுக்கு ஒரு கைங்கரியம் பண்றதெல்லாம் தோணாது, ஏன்னா பீஷ்மருக்கே பண்றதுக்கு ஆள் இல்லையா. அப்படிதான் நம்ம கதை, அவ்வளவு பெரிய ஒரு பீஷ்மர் அஸ்தினாபுரத்துக்காக சர்வத்தியம் தியாகம் பண்ணவர், அவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணார். அட்லீஸ்ட் யுதிஷ்டனா ஒரு நாலஞ்சு வேலை காலத்தில் போட்டுருக்கலாம், அவரும் போடுற. அட்லீஸ்ட் அம்பு போட்ட அர்ஜுனனாவது கடைசி காலத்துல பக்கத்துல நிக்கலாம், அவனும் நிக்கல. அட்லீஸ்ட் அஸ்தினாபுரத்துல ஜனங்கள் யாராவது ஒருத்தர் நம்ம பீஷ்மர் நம்ம அஸ்தினாபுரத்தை அவ்வளவு சிரமப்பட்டார், அவருக்காக கூட நிக்கலாம், யாருமே நிக்கல. அப்ப பீஷ்மருக்கே அந்த கத்தின்னா நம்ம கத்தி என்ன சொல்ல முடியும், தோகம் அப்படி இருக்கு. ஆனா கலியுகத்திலே இந்த கல்யாண பிரம்மச்சாரி அவ்வளவு அழகா அந்த வயசானவருக்கு சுசுஷை பண்றான். பார்த்து பார்த்து பண்ணி ஒரு 10-15 நாள் கழிச்சுதான் இவருக்கு சுய பிரஜை வந்து, அதுக்கப்புறமா ஒரு உடம்பு தேடுறார். உடம்பு தேடினோடனே அவர் இந்த கல்யாண பிரம்மச்சாரி அந்த வயசானவர் இறுக்கி ஆலிங்கனம் பண்றாரப்பா, இவட பெத்த பிள்ளை இருந்தா கூட இப்படி பண்ணிருப்பானான்னு தெரியாது, என்னோட மலமூத்திர விசர்ஜனம் எல்லாம் தொடச்சு போட்டு என் உடம்பெல்லாம் குளிப்பாட்டி வேற வேலைக்கு ஆகாரம் கொடுத்து மருந்து கொடுத்ததும் ஏதோ புது ஊர்ல போய் தங்கியிருக்கான், அங்க இருக்கக்கூடிய ஒரு தர்மசாலாவில் தங்கியிருக்கான். ஆனா இதையும் பண்ணிருக்கேப்பா, இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப அந்த கல்யாண பிரம்மச்சாரி சொல்றான், எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான், யாருக்கு கைங்கரியம் பண்ணாலும் அது பகவானை தான் போய் சேரும், அதனால உங்களுக்குள்ள இருக்க அந்தரியாமி கிருஷ்ண தியானம் தான் நான் கைங்கரியம் பண்ணேன், பகவான் உங்களுக்கு ஒரு கைங்கரியம் பண்றதுக்கான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா லைட்டா எடுத்துருக்கான். ஏன்னா எந்த சரீரத்துக்கு நம்ம போய் எந்த ஒத்தாசை பண்ணாலும் அது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் தான், பகவான் தான் உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு அவளுக்கு ஒரு சுசுஷ பண்றதுக்கு தூண்டான். எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா பகவான் இருக்கான். இவன் அவ்வளவு அழகா சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், இல்லப்பா இவ்வளவு தூரம் பண்ணிருக்க, இதுக்கு ஏதானும் பக்திக்கு நான் பண்ணாதான் என் மனசுக்கு ஒரு சமாதானம் அப்படின்றார். அவன் சிரிச்சான், இதுக்கு என்ன நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணா போதும், பெரியவாளுடைய ஆசீர்வாதத்துக்கு நிச்சயமா பலம் உண்டு இல்லையா. எந்த ஆத்மாவா இருந்தாலும் அது பிரசன்னமா இருக்கும்பொழுது ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடுதுன்னா நிஜமாவே அது பரிதமாகும். அதனாலதான் வீடெல்லாம் கட்டினா கூட ஒரு கிரகப்பிரவேசம் எதுக்கு பண்றோம்னா, அங்க நிறைய வீடெல்லாம் இருந்திருக்கும், சின்ன சின்ன பூச்சியோட வீடு இல்லாட்டி புழுவோட வீடெல்லாம் கலைச்சிருக்கும், அதெல்லாம் துக்கப்படும் இல்லையா. அப்ப அதோட வீட்டை கலைச்சதுனால அதெல்லாம் துக்கப்படும், அதுக்கு தான் ஒரு சாந்தியமம் பண்ணி இதெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தப்படாது அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அப்ப அந்த ஜீவனம் நம்ம நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் நன்னா பார்க்கலாம். அந்த கிரகப்பிரவேசம் முடிஞ்சோம் எங்கேருந்தாவது ஒரு பள்ளி வந்து உட்காந்துடும், நம்ம கூப்பிடவே வேண்டாம், எங்கேருந்து வரும்னே தெரியாது, கரெக்டா ஒரு பள்ளி வந்து நம்ம முதல்ல அதான் குடியேறும், அதுக்கப்புறமா தான் நம்மளே உள்ள நுழையும், அது எங்கேருந்து வரும்னே தெரியாது கரெக்டா. அந்த மாதிரி நிறைய உண்டு. அப்ப ஒரு ஆசீர்வாதம்ன்றது ரொம்ப விஷயம். நம்ம சனாதனமான தர்மத்துல இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய மரியாதை பண்ற வயசானவாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், குருநாதனிடத்துல ஆசீர்வாதம் வாங்கணும், பாகவதாரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றது ஒரு ட்ரெடிஷனாகவே பழகி போன ஒரு விஷயம் ஆதி காலத்திலேருந்து. அப்ப அவன் சொன்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அது போதும் அப்படின்னா பெரிய வருஷனா இல்லப்பா அதெல்லாம் பத்தாது, ஆசீர்வாதம் எப்பயும் நிச்சயமா உண்டு, ஆனா நீ பண்ணதுக்கு திரும்பி ஏதானும் நான் பண்ணாதான் எனக்கு ஒரு சமாதானம் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணி என்ன பண்ணார் திடீர்னு சொல்லிட்டார், ஒன்னு பண்றேன் நான், நீ எனக்கு பண்ண உபகாரத்துக்கு என் பொண்ணு மாலினின்னு அவளுக்கு பேர், சில இடங்கள் லலிதான் பேர் மாறது, பேர் ஒரு விஷயம் இல்லை வச்சுக்கோங்களேன், அவளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு விட்டான். இந்த கல்யாண பிரம்மச்சாரி அதிசயமா அதிர்ச்சியோட பார்த்தான், பெரியோட பார்த்து சொன்னான், ஐயா ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு ஏதானும்லாம் சொல்லிடாது, அதெல்லாம் சரிபட்டு வராது, நான் ஏதோ ஒரு அனாத எங்க அப்பா அம்மாலாம் போயாச்சு, பிராமண குலத்தை பிறந்திருக்கேன், அவ்வளோதானே வெளியே பிரிச்சா என்கிட்ட பணம் கிடையாது, நீங்கள்லாம் நல்லா வெல் செட்டில்டு நல்ல பணக்காரர் நீர், அது தவிர உங்களுக்கு பையன் மனைவி இருக்கா, நீங்கள் தனியாகலாம் ஒரு டிசிஷன்லாம் எடுத்துட முடியாது, அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் பொண்ணை கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படியே நீங்கள் சொன்னாலும் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காத விஷயம், எனக்கு ஒன்றும் பெருசாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையும் கிடையாது, ஏன்னா பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது, அதனால இப்படியே இருந்துட்டு போகலாம் தான் என்னோட அபிப்பிராயம், நீங்கள் பாட்டுக்கு வார்த்தையெல்லாம் விட்டுடாதீங்களோ அனாவசியமாக அப்படின்னு. பெரிய கஷ்டம் இல்லைப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா, என் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என்ன பெரிய கஷ்டம் வந்துட போடுது, நான் சொன்னால் என் மனைவி மகன்லாம் கேட்பான் அப்படின்னு யோசனை. சரி எல்லாம் கேட்குறதா இருந்தால் கூட அவாவா குளம் இந்த கோத்திரம் தகுதி எல்லாத்தையும் பார்க்கறதுன்னு ஒரு நடைமுறை வழக்கம் உண்டு, அது சரியும் கூட, ஆனால் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் என் ஸ்டேட்டஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது, அதனால் ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டம், அதனால் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்க. உடனே அவர் சிரித்த என்னமோ வயசானவன் ஏதோ வளரி கொட்டுறேன்னு நினச்சிவிட்டேன் இல்லையா, உன்னை ஏதோ இங்கேயே ஊருக்கு போகிற வரைக்கும் உனக்கு உன்னை கொண்டாடுறதுக்காக சொல்கிறேன் நம்ப மாட்டேங்கிற இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கிருஷ்ணன் கோவிலில் தான் நின்று பேசிகிட்டு இருந்தார் அதெல்லாம். அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், இந்த கோபால் சாட்சியாக வச்சுட்டு நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன், ஊருக்கு போன உடனே என் பொண்ணை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இந்த கோபாலன் சாட்சியின் சத்தியம் பண்ணிட்டார், இவன் கையை பிடிச்சி இவன் கேட்கவே இல்லை, சிவராக சத்தியம் பண்ணிட்டார். அப்போ உடனே இந்த கல்யாண பிரம்மச்சாரி பார்த்தான், சரி இதுவும் கிருஷ்ண சங்கல், ஆனால் சில விஷயங்கள் ஏன் நடக்கிறதுன்னு நமக்கு காரணம் தெரிய முடியல, தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள காலம் மாறி போயிடுறது, விஷயங்கள் மாறி போயிடுறது, ஆனால் ஒன்று எதுவாக இருந்தாலும் பகவான் கூட இருக்கா. உடனே இந்த கல்யாண பிரம்மச்சாரி திருச்சிந்தே சொன்னார், இவ்வளவு நேரம் நீங்க சொன்னா இப்ப சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு சத்தியத்தை மீறாத வரைக்கும் நல்லது, அவன் ஆசையில சொல்ல ஏன்னா உங்களுக்கு வயசா எடுத்து வாக்கு கொடுத்துட்டு அதை ஒப்பத்துக்கல அப்படின்னா அது பெரிய குற்றம், அப்புறம் என்ன அதுக்காக பல ஜென்மா சுத்த வேண்டியிருக்கும், அதனாலதான் அந்த காலத்துல வயசானவாகிட்ட தான் ராத்திரி கேட்டோம்னா நாளைக்கு பொழைச்சு கிடந்தா பாக்கலாம், வாக்கே கொடுக்க மாட்டோம், ரொம்ப சந்தோஷம், நம்ம தான் எல்லாரும் கட்டாயமாக வந்துடும் காத்திராமிஷம் வந்துடும் நிச்சயமாக பண்ணிடுறேன், இந்த காலத்தில் வாக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி, அதை மீறதும் சாரிப்பா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு விட்ருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு, அதில் வாக்கு கொடுக்கறத அதை மீறதுன்ற ரொம்ப சர்வசாதாரண ஒரு விஷயம், அந்த காலத்துலலாம் அவள் வாக்கே கொடுக்க மாட்டான், அந்த காலத்தில் வயசானவ பாருங்கள் வாய்ப்பு வார்த்தை பிடுங்கவே முடியாது, நீங்கள் நீ கன்ஃபார்மாக சொல்லுங்களேன் நீ கட்டாயம் ஒத்துக்கோங்க, இந்த காலத்தில் அப்பா அம்மாலாம் பாவம் டக்கு டக்கு சரி பண்ணித்தரேன் விட்டு அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் சொன்னல அப்படி திருப்பி பிளாக்மெயில் பண்ணிடும், ஆனால் அந்த கால தாத்தா பாட்டியில் இருந்தால் வார்த்தையை மட்டும் வாங்கவே முடியும், என்ன தலைகள் நல்லா சரிடா பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம் பார்க்கலாம் இப்படி பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம், ரொம்ப சர்வசாதாரணா ஒரு வேளை வாக்கு கொடுத்துட்டு அதுக்குள்ள ஜென்மா முடிச்சுடுனா திரும்பி புனரப்பிச்சனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜெனரேஷன், இவாளோட ஒரு ஜென்மா கடத்துறதே பெரிய பாடாக இருக்கு, இவாகிட்ட ஒரு வாக்கு கொடுத்து திரும்பி திரும்பி திரும்ப இல்லை வேற அவா அடுத்த ஜென்மாவில் என்னவா வரான்னு தெரியாது, இவா என்னவா இருக்க போறான் தெரியும், இந்த ஜென்மாவில் இருக்க மாதிரி அடுத்த ஜென்மாவில் இருப்பாளான்னு தெரியாது, சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் போகலாம், அப்போ எப்பொழுதுமே யார்கிட்டையுமே வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுன்றது பெரியவாளுடையது, நிறைய பேர் வந்து என்னிடத்துல கேட்பா குருஜி ஆசீர்வாதம் பண்ணுங்களேன், முதல்ல விஷயத்த சொல்ல அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணலாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு, பத்தாம் போது வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்ட்டாங்க இருக்க கேட்கலான்னு தெரியாமல், நிறைய பேர் என்ன பண்ணால் ரொம்ப திட்டாவா படாத பாடு பண்ண ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா கேட்கறவா உண்டு, இதுக்கு எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், இதுக்கு ஆசீர்வாதமே வேண்டாம், நிறைய பேர் அப்படிதான், அதனால சர்வ ஜாகிரதையாக தான் வாக்கு கொடுக்கறதுன்னு ஒன்று வச்சுப்பாங்க, இவர் சத்தியம் பண்ணிட்டார், உடனே இந்த கல்யாண பிரம்மச்சாரி சொன்னால் சத்தியம் பண்ணியிருக்க சத்தியத்தை மீறப்படாது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன் நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறேன் நினச்சிடாதீங்கோ அப்படின்னா, கொஞ்ச நாள் பிருந்தாவனத்தில் இருந்தால் அழகா ரெண்டு பேரும் கிளம்புறா. கிளம்பும் பொழுது அந்த கோபாலனை சேவிச்சுட்டு அவ அழகா கிளம்புறா. அப்ப திரும்பவும் அந்த கல்யாண பிரம்மச்சாரி ஞாபகப்படுத்துறான், இந்த சுவாமிய சாட்சியா வச்சு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ திரும்பி ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்தாச்சு, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அவனை கொண்டாடினா, அவருடைய மனைவி மகள் மகன் எல்லாம் எங்க அப்பா நல்லபடி அழிச்சு போயிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், எங்களால் போக முடியல அப்படி எல்லாம் சொன்னோன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, இந்த வீட்டில் இவருக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு குடும்பம் நமக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு, எல்லாம் ஊர் போயிட்டு வந்த கடைகள் எல்லாம் சொல்லிகிட்டே வந்த. அதுக்கப்புறம் உடம்பு முடியாம போயிடுது, ரொம்ப படாத பாடு பட்டேன். ஒரு 15-20 நாள் ஆயாச்சு. அப்ப இவன் தான் எல்லா சுசுஷையும் பண்ணி எனக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஒத்தாசியா இருந்தான். நிஜமாவே அவன் பண்ணதுனாலதான் நீ உயிரோட திரும்பி வந்தேன் அப்படின்னு. அதனால ஒரு மனைவி மகன் எல்லாருமே கொண்டாங்க. ரொம்ப நல்லவனா இருக்கான், அவ்வளவு நல்லவனா இருக்கான், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நாள் நம்ம அது கூப்பிடுங்க, சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்ட்டான். ஆஸ் யூஷுவல் அப்படி இருந்து பிராமணா போஜன பிரிய வேற இல்லையா, அதனால சரி வாங்க நல்லா சாப்பாடு போட்டுடலாம், அவனு தனியா வேற இருக்கான் அப்படின்ட்டான். உடனே அவர் சொன்னார், எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவான்னு தெரியும், அதனால தான் நான் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம பொண்ணு மாலினி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். வந்தது அவளோட எல்லாவோட எல்லாம் பொசிஷன்லாம் மாறியாச்சு. மனைவி திட்டா இருந்த வயசான காலத்துல நிம்மதியா வீட்டில் இருக்காங்க, தெரு திருவா ஊர் ஊராட்சி திட்டு கண்டவனுக்கு கொண்டே தான் குடிப்பில்லை என் பொண்ணை என்ன நினைச்சிருக்கா. அவள் ஒரு பக்கம் திட்ட, உள்ள ஒரு பக்கம் வாயில வந்தபடி எல்லாம் திட்ட. ஒரு தராதரம் வேண்டாம, நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அவன் ஏதோ பக்கத்து பக்கத்துல இருக்கான் அப்படின்றதுக்காக பொண்ணெல்லாமா கொண்டு கொடுப்பா அப்படின்னா சத்தம் போட்டா. அப்போ அவர் கடைசியில சொன்னா சத்தியம் பண்ணி கொடுக்க, ஆமா பெரிய சத்தியம், அதான் ஒரு விஷயமா ஒண்ணுல மறந்து போயிட்டேன்னு சொன்னா முடிஞ்சு போயிடுது, விடுங்கோ நீங்க நாளில வீட்டு வெளில போகாதீங்க, வெளில போனால் இவனை பார்க்காதீங்க, பார்த்தாலும் பேசாதீங்கோ, கண்டிப்பே கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருவா. வயசான மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஜாகிரதை வெளில போகாதீங்கோ. வயசாகிடுதுன்னா ஜாகிரதையாக பாதுகாக்கணுன்றதை விட இவாளை கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு தெரியாமலே வந்துடுறது. நம்ம அதை அக்கறைன்னு நம்ம நினச்சிக்கிறோம், நான் அக்கறை தான் இல்லைன்னு சொன்னால் அந்த சமயத்தை அக்கறை என்ன ஆகுறதுனா அவளை அடக்கி வைக்கிற மாதிரி ஆயிடுறது. நிறைய இடங்கள்ல நமக்கு தெரியாமலேயே பண்ணக்கூடிய ஒரு தவறு, எல்லா முக்காவாசி எல்லா வீட்லையும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, வயசானவா எத்தனைக்கு எத்தனை பிஸியாக இருக்காளோ அவள் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்டேபிளாக இருப்பாள். அவள் மென்டலி ஃபிசிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். வயசானவாள் நம்ம பண்ணக்கூடிய பெரிய ஆசீர்வாதம்னா அவள் காரியத்தை அவள் பார்த்துண்டு நமக்கு இருந்துட்டான்னா அதை விட பெரிய அனுகிரகம் எதுவுமே வேண்டவே வேண்டாம். ஆச்சரியம், எங்கள் பாட்டியெல்லாம் நான் ஆசீர்வாதம் பண்ணுவோம், அதான் பிறந்தாள்லாம் நன்னா இருந்தா நான் சொன்னேன் நீங்கள் நல்லா இருக்கும் அதையும் போதும், நீங்கள் சௌக்கியமாக இருக்க எங்களுக்கு வந்து டென்ஷன் கிடையாது அப்படிங்க. சத்தியமாக தானே, இவர் எங்கேயும் வெள்ளையே விடுறதில்ல, இவன் பார்த்தான் இப்போலாம் தாத்தா வெள்ளையே வரமாட்டேங்கிறார், எங்கேயாவது பக்கத்தில் இருக்கா பார்த்து சௌக்கியமாக அப்படிங்கிறான், சௌக்கியம் செய்யும் உள்ளே ஓடி போயிடுறார். அவன் பார்த்தான் என்னடா அது சத்தியமெல்லாம் பண்ணி கொடுத்தார், இப்போ அந்த பிஹேவியரே மாறி போயிடுது அப்படின்னு பார்த்தா நாள் ஓடிண்டே இருக்கு. அவனுக்கு ஒரு கவலை வந்துடுது, ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார், இப்போ என்னடானா ஒழுங்காக பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறார். இந்த சத்தியம் என்னாகனே அவருக்கு பாவம் போய் சேர்ந்துடும், அது அவனுக்கு சாஸ்திரம் தெரிஞ்சதுனால பாவத்தில் போய் சேர்ந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு நாள் சரி நேராக வா வீட்டுக்கு போனான். எல்லாரும் வா எல்லாம் சொல்லி கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டா, அப்புறம் அவர்கிட்ட பெரியவரை பார்த்து சௌக்கியமாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெளில வரதில்லையே அப்படிலாம் விசாரிச்சுட்டு இருந்தா, உடம்புலாம் இப்போ நன்னா இருக்கா எல்லாம் பேசி முடிச்சு அப்படி அப்படி ஒரு பூசி மொழி அவனுக்கு கலப்படுறதுலேயே இருந்தார். அப்போ கடைசியில் அவன் சொன்னால், நீங்கள் பிருந்தாவனத்தில் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தால ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ உடனே ஆச்சரியமாக அவர், என்ன சத்தியம் ஏதோ ஞாபகம் இல்லைப்பா, அப்போ உடம்பு முடியாமல் இருந்தது இல்லையா அப்படின்னு உடனே சைட்லேயே மாமி அங்கேயும் மிரட்டின்னு இருக்கா, ஒழுங்காக சொல்லிவிடுங்க அனாவசியமாக வளரி கொட்டுறாதீங்களோ அப்படின்னு. அதுக்குள்ளே பையன் வந்து இவனை அடிக்க வந்துட்டான், என்னடா நினச்சிட்டு இருக்கா எங்கள் அப்பா ஊர் ஊராட்சி போய் ஏமாற்றி வச்சுருக்கியா, நீ எங்காவது பொண்ணை கல்யாணம் வைக்கமா இல்லையா, உனக்கு தராதரம் கிடையாதுன்னு மூலம் வாயில் வந்து அப்படிலாம் திட்டினான். இவனுக்கு கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்பா வச்சுனா எதுவுமே நான் கேட்கவே இல்லை, நடந்த விஷயம் எல்லாம் அப்படியே சொல்லி இந்த மாதிரி தான் அவங்க அப்பா தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னால் அவனுக்கு வயசானவருக்கு உனக்கு புத்தி வேண்டாமா, ஏதோ வேணா ஒரு நாள் வா சாப்பாடு போடுறோம் இல்லாட்டி ஆனால் பைசா வந்தால் கேளு என்ன நினச்சிட்டு இருக்கேன், இஷ்டத்தை ரொம்ப கேவலப்படுத்திட்டான். எனக்கு அது ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு, அவமானம். இவரோ வந்து எனக்கு தெளிவாக ஞாபகம் இல்லைப்பா, சத்தியம் பண்ண ஆனால் இது பொண்ணு தான் கொடுக்குறேன்னு சொன்னால் ஞாபகம் இல்லை, அவருக்கு வேறு வழி இல்லை, அவனு தெரிஞ்சு போயிடுத்து இந்த பெரியவரால் ஒன்றும் பேச முடியல, அப்படி விக்கெட்டில் தர்ம சங்கடத்தில் அவர் மாட்டின்னு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இப்போ இந்த பெரியவருடைய சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு தர்மம், சிலரெல்லாம் தர்மம் எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒதுங்க முடியாது, சில விஷயங்களில் நம்ம ஒதுங்கிதான் ஆகணும். சில விஷயங்கள்ல ஒதுங்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்கேயாவது பிரச்சனை நடக்கிறத நம்ம ஒதுங்கலாம். போலீஸ்காரனே ஒதுங்கினா என்ன, போலீஸ்காரன் ஒதுங்கிருக்கானே, இவெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தர்மப்படி சாஸ்திரப்படி சில விஷயங்கள்ல நம்ம தலை உழைச்சே ஆகணும்னு தர்மங்கள்லாம் உண்டு. அப்போ அழகா நான் பார்த்தா நேர கிராமத்தில் போய் பஞ்சாயத்தில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, அவர் சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார், ஆனால் இப்போ எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறார், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் அவர் பிரச்சனை பண்ணுறா போல இருக்கு, எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. நான் விஷயத்தை நான் சொன்னால் அவனை ரொம்ப கேவலப்படுத்தி ஊர் முழுக்க தகுந்தவா வேறு பேச ஆரம்பிச்சிட்டார் அவரை இவனை பற்றி. அவனுக்கு அது பார்த்தான் சரின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்டான். ஊரில் பஞ்சாயத்துக்கு வந்துருக்கு, எல்லாரும் வந்தாச்சு, பிராதி இந்த வழக்கு கொடுத்தாச்சு. அவன் எல்லா பக்கமும் விஷயத்தை விசாரித்தான், அவனுக்கு பெரியவரை விசாரித்தான். அவர் சொன்னால் எனக்கு தெளிவாக ஞாபகம் இல்லை, போதுமே, அதுக்கு மேலே ஒன்று பெருசாக கேட்கவே வேண்டாம். அப்போ உடனே அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்டார், ஏன்பா இவ்வளோ நடந்திருக்குன்றான். சரி இவ்வளோ நடந்ததுன்னா அங்கே யாராவது ஒருத்தர் சாட்சி இருந்திருப்பாளே, யாரோ சாட்சி இருந்தா சொல்ல, ஐ விட்னஸ் வேணும். அப்போ அவன் சொன்னால் ஒரே ஒரு சாட்சி உண்டு, யார்ப்பா அப்படின்னா, அந்த கோபால் அந்த கோவிலில் இருக்க கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணசுவாமி தான் சாட்சி, அவர் தான் சாட்சி அப்படின்னோடனே பஞ்சாயத்து எல்லாரும் சிரிச்சார். இப்போ இந்த வயசானவரோட புள்ள சொன்னான், சரி தெய்வம் தான் சாட்சின்னு சொல்கிறான், இப்போ அந்த தெய்வம் வந்து இங்கே சாட்சி சொல்லட்டும், என் தங்கியை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வார்த்தை விட்டுட்டான். அவன் நினச்சாங்க தெய்வம் வந்து எங்கள் சாட்சி சொல்ல போகிறது, கல்யுகத்துலலாம் சாட்சி இல்லை ஹம்பர், அப்படி தானே ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கான். அதனால் அவன் சொல்லிட்டான், அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்லட்டும், நிச்சயமாக என் தங்கை மாலினியை இந்த கல்யாண பிரம்மச்சாரிக்கு நானே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டான். உடனே எல்லாரும் சிரிச்சா. இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியும் நல்லவன், அப்பா வரலாம் அப்படி சிரிக்கிறா, உனக்கு தெரியும் ஒரு சாட்சி வேணும், நிச்சயமா உன்னால முடியும், அந்த பகவான் மட்டும் இங்க வந்து சாட்சி சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, முடிஞ்சா நீ அந்த பகவானை கொண்டு வா, நமக்கும் சந்தோஷம், ஒரு பகவான் வந்து பஞ்சாயத்தில் சாட்சி சொல்லானா பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னானே, அவன் சத்தியம் பண்ணா நிச்சயமா சுவாமி வந்து சாட்சி சொல்லுவான். ஏன்னா அவர் இருக்கதான் இத்தனை நடந்தது, எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் சாட்சி, என் விஷயத்திலையும் அவர் தான் சாட்சி, அதனால நான் பிருந்தாவனம் போய் அவரை கூட்டுண்டு வரேன் அப்படின்னு கிளம்புனான். நிறைய பேர் நாஸ்திகவாதிகள்லாம் கிண்டல் பண்ணான், பாவம் எங்கேயாவது கோவில் நேரம் மூர்த்தி திடீர்னு வரப்போறான் அப்படின்னு சொன்னான். சில பேர் அவன் நிச்சயமாக ஐஷண்டு வருவான், அவன் கிருஷ்ண பக்தன் தோக்க மாட்டான் அப்படின்னு. சில பேருக்கு புரியலை, எப்படி நடக்கும், இதெல்லாம் கலியுகத்தில் நடக்குமா, தெய்வம் வந்து பேசுமா, தெய்வம் இருக்குன்னு ஒத்துக்கணும், பட் ஆனாலும் ப்ராக்டிக்கலாக நடக்குமா, நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கணும் சத்சங்கத்துலலாம். கஜேந்திரன் ஆதி மூலமே கத்தினான், உன்னை பெருமாள் வந்தார், திரௌபதி கோவிந்தா புண்டரீகாட்சான் கத்தினார், புடவை வந்தது, அதெல்லாம் கேட்கும்போது நல்லா, பட் நமக்கும் வரும்போது பாசிபிளா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஓரத்தில் நிற்கிறது. இது கேரண்டியாக நடக்கும் அப்படின்னு உறுதி யாரோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது, எல்லாருக்குமே அந்த உறுதி கேரண்டியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சில சில விஷயங்கள் சுவாமி பண்ணுவா நம்ம நிச்சயமாக நம்புகிறோம், ஆனால் ஒரு பிரகல்லாதன் மாதிரி விஷத்தை குடித்தாலும் சுவாமி என்னை காப்பாற்றுன்னு பரிசு பண்ணி பார்க்குறது எத்தனை பேர் தைரியம் இருக்குது, சத்தியமான தேதிலாம் கிடையாது. நம்ம சாதாரணமாக யாராக கொடுத்தா விஷமும் சந்தேகம் தான் வருது, ஒரு விஷத்தை குடிச்சுட்டு என் சுவாமி காப்பாற்றுவார்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய தைரியம் கிடையாது. சில பேருக்கு மட்டும் பகவானிடத்துல அதீதமான ஒரு நம்பிக்கை, அப்படியே சொன்னால் சொல்ல நம்பிக்கை அதானே எல்லாம், அதுதான் இந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த், அது நிச்சயமாக ஜெயிக்கும். இந்த கல்யாண பிரம்மச்சாரி அழகாக கிளம்பிட்டான், நாமஜபம் பண்ணிட்டு அவன் யோசிக்கவே இல்லை, தைரியமாக கிளம்பியாச்சு பிருந்தாவனத்துக்கு. நிச்சயமாக அந்த கோபாலன் நான் அழிச்சுண்டு வருவேன், அவர் வந்து எனக்கு சாட்சி சொல்லுவார். அவனோட நம்பிக்கை பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது, சில பேருக்கு பைத்தியகாரத்தனமாக இருந்தது. எப்பொழுதுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சுட்டுருக்கோம், ஆனால் அடுத்தவாளுக்கு அந்த நம்பிக்கை வந்து அவ்வளோ பெரிய ஒரு எஃபெக்டிவாக தெரியாது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஏதானும் ட்ரெயினை பார்த்துட்டு இல்லை யானையை பார்த்துட்டு, அப்பா எனக்கு நாளைக்கு வாங்கி கொடுப்போம், அம்மா வாங்கி கொடுப்போம், அதுக்கான வந்து நாளைக்கு வாங்கி கொடுத்துருந்த டைம் ஆயிருக்கணும் குழந்தை, அப்படியே நம்ம நாளைக்கு அப்பா நிஜமாவே யானை வாங்கி தர போறாரு, யானை பொம்மை கூட வாங்கி தர போறது இல்லை, ஆனால் இந்த குழந்தை அப்படியே நம்புறது பாருங்க, மறுநாள் கதையில இருந்து அப்பா யானை எப்போ வாங்கி தர, இல்லை யானைக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான், அது அப்படியே நம்பும். அப்பா அம்மா ஒரு விஷயம், நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம்னா சாதாரணமாக இந்த குழந்தைகளை சமாளிக்கிறதுக்கு இந்த அம்மாக்கள் போய் சொல்லுவா பாருங்க, கிருஷ்ணன் கூட ரெண்டாவது தான் போய் சொல்றாரு. சர்ப்ரைஸ் இன்னி வரைக்கும் நான் பார்த்தது அம்மாக்கள் இந்த சின்ன குழந்தைகளை சமாளிக்க யோசிக்காமல் போய் சொல்லுவான். நான் அசந்து போயிருக்கேன், எப்படி நான் கூட என் மனைவியை கேட்பேன், எப்படி நான் அவர் யோசிக்காமல் போய் சொல்கிறேன், குழந்தைய சக்கின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும், நான் யோசிக்கிறதுக்குள்ள அவள் அழகாக அவர் போய் சொல்லி முடிச்சுடுறான். அன்றைக்கி ஏதோ ஒரு குழந்தை சாக்லேட் கேட்டான், சரிடா குழந்தை நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு, சாயங்காலம் 6 மணிக்கு அவன் கேட்டான் சரி வாங்கி தரேன்டா அப்படின்னு. உடனே இவன் சொல்லிட்டா, குழந்தை இன்னைக்கு அந்த கடையெல்லாம் லீவ், அந்த மாமா உடம்புல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டான்ட்டான், கடைக்காரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அப்படியே அடுத்து என்ன யோசிக்கிறேன் நானு, பதில் சொல்றது அவனே, அவன் குழந்தைகள் புத்திசாலி, அது உடனே அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு. உடனே இவ அதை யோசிக்காம பதில் சொல்றா, குழந்தை அந்த அந்த கடையில் இருக்க சாக்கள் எல்லாம் பாக்டீரியா வைரஸ் சாப்பிட்டா சொப்ப வலி, அப்ப வேண்டாம்ப்பா. நான் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துன்னு சொல்லி, எப்படி யோசிக்காம நீ பதில் சொல்லிட்டு இருக்க. அவன் சொல்ல அவங்களுக்கு கதை மட்டும் தான் சொல்ல, பொய் சொல்ல எங்களுக்கு நல்லா ஒரு குழந்தைகள் கிட்ட அப்படின்னு. ஏன்னா சாதாரணம் அந்த குழந்தைகளை சமாளிக்கிறதுன்றது எப்படி முடிகிறதுனா, அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா சொல்ற வாக்குறது அவ்வளவு நம்பிக்கை. அவன் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ற வச்சுக்கோங்க, மிஸ்யூஸ் பண்ணாதது சுனீதி மதாலசா இந்த மாதிரி அம்மாக்கள் மட்டும்தான். நல்லா சுனீதி அழகா சமேவ வச்ச ஆசைய வாசுதேவனை பிடுறான்னு சொல்லி கொடுத்தவள் அவ நம்மளா இருந்தா, ஏதோ பொய் சொல்லி அந்த டைம்க்கு அதை சமாளிக்க தான் பழகிட்டு இருக்கணும். வழிய நிஜமாவே அதை ப்ராப்பரா கைட் பண்றோமான்னு பார்த்தோம்னா 99% இல்லைன்றதுதான் கசப்பான ஒண்ணு. இவனுக்கு நல்ல நம்பிக்கை. சில பேருக்கு அது பைத்தியகாரத்தனமா இருக்கும், நம்மளே பார்ப்போம், குழந்தைகள் நம்புறதை பார்த்தா அச்சோடி பாவம் அப்படியே நம்புறது அப்படின்னு. அந்த மாதிரி சில பேர் இவனோட நம்பிக்கை பைத்தியகாரத்தனம்னா, சில பேர் கொண்டாடினா இவன் கவலையே படலை. ஏன்னா சுவாமி மேல ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த், என் பகவான் எனக்கு கிருபை பண்ணுவான். இது நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய சுவாமி எனக்கு கிருபை பண்ணியே ஆகணும். உடத்த ஆழ்வார் சொல்றார், இன்றாக நாளையே ஆக இனி சிறிதும் நின்றாக நின் அருளும் என் பாலதே. இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ நீ எனக்கு கிருபை பண்ணித்தான் ஆகணும். இப்ப பெருமாள் கிட்ட நான் உனக்கு கிருபை பண்ணணும் என்ன அவசியம் இருக்கு? அப்ப ஆழ்வார் சொல்றா ரொம்ப அழகா, நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அன்றி இலை. எனக்கு எப்படி கிருபை பண்றதுக்கு ஆள் வேணும், உனக்கும் யாரா கிருபை வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால வேற வழியில தானிக்கு நீ சிரி போயின்றின் வழி, அந்த மாதிரி எனக்கு யாரா பண்ணுவாளான்னு தேடுறேன், உனக்கு யாரா வாங்கிக்க மாட்டாளான்னு தேடிட்டு இருக்க. ஸோ நான் தேடிட்டு இருக்கேன், நீயும் தேடிட்டு இருக்க, நீ கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். எனக்கு நீ கிருபை பண்ணுவேன்னு தெரிஞ்சு உங்க முன்னாடி வந்து நின்றுட்டேன், உனக்கு நான் கிருபை வாங்கிக்க வந்திருக்கேன்னு தெரியுது. பண்ணிட்டு போயிட எதுக்கு யாராவது தேடுறதை விட வந்து நிக்கிறவனை கிருபை பண்ணலாமே, என்னது அனாவசியமா டென்ஷன் ஆயிட்டு நீயே உன்ன டென்ஷன் படுத்திக்கிறார். பெருமாள் பார்த்துட்டு வேற உடனே கிருபை பண்ணிட்டாரு. ஏன்னா நன்றாக நான் உன்னை அன்றி இல்லேன் கண்டாய் நாரனே, நீ என்னை அன்றி இல்லை. நான் கிருபை வாங்கிட்டாலும் நீ கிருபை பண்ண முடியும். உனக்கு கருணாசாகரன் கிருபாசாகரன் பேர் எழுதினா ஒன்னால இல்லை, என்னால பெருமாள் பார்த்த என்ன கிருபாசாகரன் பேர் ஒன்னாலே. ஆமா, கிருபை வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறதுனால நீ பண்ற, நீ பண்ணதே இல்லைன்னா என்ன பெரிய கிருபை வந்துட போறது? ஏன்னா இப்ப எல்லாரும் பெரிய தானம் கொடுத்தா பெருமை பண்றோம்னா, வாங்கின்ற வாழ்க்கை தான் பெருமை ஜாஸ்தி. ஏன் அவ வாங்கிக்கிறது இருக்கிறதுனால தான் நம்ம பண்றோம். அக்பர் பாதுஷா டெய்லி யாரா பிச்சைக்காரனுக்கு காத்தால தூங்கி எழுந்தோடனே பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஹெல்ப் பண்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருந்தா. ஒவ்வொரு நாளும் யாராவது பிச்சைக்காரனை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சிருவார் அரண்மனையில, பக்கத்தரையில் அவர் உட்காந்து நமாஸ் பண்ணலாம். அவர்கள் என்ன பண்ணா, இந்த பிச்சைக்காரன் இப்படி சரி என்னதான் நடக்கிறதுன்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்த்தா அக்பர் பாதுஷா நமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அல்லாஹ் குறிச்சு பிரார்த்தனை பண்ணுற பகவானையும் நிறைய தேசத்தை அடையணும், நிறைய சொத்தை கொடு, நிறைய சுகத்தை கொடு, இப்படியெல்லாம் பார்த்துட்டு கிருபை பண்ணு கிருபை பண்ணு கிருபை பண்ணு. அப்புறம் பார்த்தா கிளம்பிட்டான் பிச்சைக்காரன். அதுக்குள்ள மந்திரி ஓடி வந்தார். அதுக்குள்ள அக்பர் பாதுஷா பூஜையை முடிச்சுட்டு வெளில வந்தார். ஏன்ப்பா ஒன்றும் வாங்கிக்காம போறேன்னு அந்த பிச்சைக்காரன் சொன்னான். என்னை விட பெரிய பிச்சைக்காரன் நான் என்னத்தை போய் வாங்கிக்கிறது? ராஜா கோவந்துருக்கு, யாரை பார்த்து பிச்சைக்காரனும்? நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க அல்லா கிட்ட கேட்கல, நான் நேரடி அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட நீங்க என்ன பைபாஸா? நீங்க கேட்டு நீங்க அவர்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து கொடுக்கறதுக்கு நீங்க கேட்கற மாதிரி நான் அவர்கிட்ட நான் தேசம் ராஜ்யம் நான் வாங்கிட்டு போறேன், இன்னொரு பிச்சைக்காரன் நான் என்னத்தை வாங்குறது? சத்தியமா தான். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தர்மருக்கு தான் பெரிய தர்மமானு ஒரு அகம்பாவம் வந்துடுறது. அப்ப பகவான் அவர் வாக்கிங் ஐஷன் போற, பகவானுக்காக அகம்பா தான் வாக்கிங் ஐஷன் போயிடுவார். ஐஷன் நேர பாதாள லோகத்துக்கு போய் மகாபலி சக்கரவர்த்தியை மீட் பண்ண வைக்கிறார். அப்ப தர்மரை பத்தி பெருமையா சில பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தியில டெய்லி ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்றாரு, டெய்லி 1000 பேருக்கு ஒத்தாசம் பண்ணிட்டு இருக்கார், டெய்லி 1000 பேருக்கு தானம் கொடுத்துட்டு தான் அவர் தேசத்துல ஒரு சாப்பாடே இல்லாம சாப்பிடணும்னு மகாபலி சொன்னா காதை குத்தி. முதல்ல இந்த ஆள் ஐஷன் வெள்ள போயிடு, கிருஷ்ணா இப்படிப்பட்ட மகாபாபியை நான் பார்க்கவே கூடாது. தர்மருக்கு தூக்கி வாரி போற என்னப்பா இவ்வளவு அழகா பெருமையெல்லாம் சொல்ல மகாபாபின்னு சொல்றாங்க. பகவான் கேட்கிறார் மகாபலி கிட்ட, என்ன இவரை பார்த்து நீ மகாபாபின்ற, டெய்லி 1000 பேருக்கு அன்னதானம் பண்றார், 1000 பேருக்கு தானம் எல்லாம் கொடுக்குறாருன்னா. மகாபலி சொன்னான், அப்ப அந்த 1000 பேர் பர்மனண்டா அவர் ஏழையா வச்சுட்டு கிருபை பண்ணிட்டே இருக்கார். அப்ப அவ வாழ்க்கையை ஒசரணும்னு இவர் ஒண்ணுமே பண்ணல. அப்ப மகாபாபி தானே, இவன் தானம் கொடுக்குறான் அப்படின்னா வாங்குற நிலைமையிலேயே வாழ வச்சிருக்காள். இவாள் வசதி விட்டாச்சுன்னா அவளுக்கு தானம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிச்சைக்காரனை வச்சுருக்கிறதுனால இவ்வளோ மோசமான ராஜனை நான் பார்க்கப்படாதுன்ற, அப்போதான் தர்மருக்கு புரியறது. அப்போ நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் பொறாமல் வந்துடுது. ஏன்னா சொன்னதுக்கெல்லாம் கர்ணன் தான் தான தர்ம கொடைவள்ளல்னு சொன்னேன். அப்போ அர்ஜுனன் அர்ஜுனன் கேட்குறேன், என்ன கிருஷ்ணா நீ கூட கொண்டாடுறவன, என்ன தர்மம் தானம் கொடுக்குறது பெரிய கஷ்டமா அப்படின்னா, பகவான் சிரிச்சுட்டு உடனே அழகாக ஒரு தங்க மலை, வெள்ளி மலை, அப்புறமா அழகாக ஒரு பித்தளை மலையெல்லாம் உற்பத்தி பண்ணிவிட்டு இதெல்லாம் சாயங்காலத்துக்குள்ளே தானம் கொடுக்கணும் அப்படின்னா, உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், ஒவ்வொன்றா வெட்டி 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 வரவாள் லைனில் நிற்க வச்சு கொடுத்துட்டே இருக்கான். இந்த தங்க மலையே அவனால் வெட்டி முடியல. அதே கர்ணன் கிட்டவனால் முடியலன்னு விட்டான். பகவான் சிரித்தான், வா கர்ணன் பாடு உடிச்சுக்கேன் எல்லாத்தையும் காலி பண்ணுவான் அப்படின்ட்டான். அழிச்சுட்டு போனால் அதே மாதிரி தங்க மலை வெள்ளி மலை எல்லாம் பண்ணிட்டான். பண்ணிவிட்டு கர்ணன் அதை தானம் கொடுங்க. உடனே அப்படி கர்ணன் தெருவில் போனால் மூணு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா வாங்குவோம்னு கூப்பிட்டான். ஒருத்தரை பார்த்தா நீ தங்கமலை எடுத்துக்கோன்னா, நீ வெள்ளிமலை எடுத்துக்கோன்னா, ஒருத்தன் பிரான்ஸ் மலை எடுத்துக்கோன் போயிட்டோம்னு அவ்வளோதான். அவன் சொன்னால் கர்ணன் வேறு தான் கொடுக்குறது இருக்கா கிருஷ்ணன், பகவான் நீ போதிக்கு இவ்வளோதான் அவன் கிளம்பிட்டான். அர்ஜுன்கிட்ட பகவான் சொன்னா, கொடுக்கறத கூட ஒரு நயமும் இருக்குது, நீ வந்து வெட்டி வெட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும் சார். அவன் பாரு ஒரு செகண்ட் எல்லாத்தையும் முடிச்சு போயிட்டான். அதனால் அந்த தானம் கொடுக்குற மனசும் பெருசாக வரணும் அப்படின்ற. அதனால் பல விஷயங்கள் நம்ம ஒரு ஈகோவில் ஒரு அகம்பாவத்தில் உட்காந்துருக்கும். பல விஷயங்கள் நமக்கே புரியறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் சுவாமி இருக்கா, அந்த பகவானிடத்தில் பூரணமான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். என்ன வேணால் ஆகட்டும், நம்மளுடைய வாழ்க்கையுடைய சந்தர்ப்பங்கள் எப்படி வேணால் இருக்கட்டும், கூட இருக்கிறவா எப்படி வேணால் மாறட்டும், ஒருவேளை நம்ம புத்தியே கூட மாறட்டும், நம்ம ஞாபகம் நம்ம புத்தி மாறட்டும், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் மாறட்டும், இல்லாட்டி நம்மளுடைய சரீரத்துடைய பலம் பலவீனம் எல்லாம் மாறிட்டே இருக்கு. எது எப்படி மாறினாலும் நம்ம கூட இருக்கிற பகவான் மட்டும் மாறுறதே கிடையாது. அவருடைய அந்த குவாலிட்டி, அந்த குணங்கள், பகவானை சொல்லும் பொழுது கல்யாண குணங்கள் உடையவன் அப்படின்னு, சர்வ குண சம்பன்னன், எந்த விதத்திலையும் அவர் மாறதில்லை. இப்போ நம்ம கூட யாராவது பழகராச்சுங்களே, அவளோட கேரக்டரோ பிஹேவியரோ மாறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிடுவோம். பலாவ ஒழுங்காக பேசுறது இல்லை, நானும் பெருசாக காண்டாக்ட் வச்சுக்கிறது இல்லை, அவள் ரொம்ப என்னை கேவலப்படுத்திட்டா, இதுக்கு நமக்கே ரொம்ப ஒதுங்கிட்டேன். ஆனால் சுவாமி எந்த விதத்திலையும் தன்னுடைய கேரக்டரையோ பிஹேவியரையோ சுபாவத்தையோ மாற்றிக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம பல வருஷம் யார் வீட்டுக்கோ போகவே இல்லை. திடீர் என்னைக்காவது போனோம்னா சமயத்தை கொண்டாடலாம், சமயத்தை இப்போ தான் வழி தெரிஞ்சுதா வா அப்படின்வா. ஆனால் கோவிலுக்கு பல வருஷங்கள் நம்ம போனால் ஆசைப்படும் போக மாட்டோம். ஆனால் கோவிலுக்கு எப்போ போனாலும் சுவாமியுடைய கிருப்பை ஒரே மாதிரி, அது முக்காசி மாற்று திருப்பதி பெருமாள் தான். போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன், போக முடியறதில்லை. நிறைய பேர் சொல்லுவாள், என் குழந்தை படம் நல்ல குழந்தை படம் கொடுத்தோன்னா திருப்பதி வரேன் வேண்டினேன்னு வா. கடைசியில் குழந்தை கல்யாணம் ஆன பிறகு திருப்பதிக்கே போவோம். அவ்வளோ வருஷங்கள் அவ்வளோ பெருமாள் பொறுமையாக காத்துனீங்க, ஒரு நாள் வருவான் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. நமக்கு பிஹேவியர் பவர் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. நம்ம ஏன் இப்படி மாறிட்டேன், அவன் மாறினோம் நான் மாறினேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சுவாமி எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கார். அதனால தான் அவரை பூரணமாக நம்பணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படின்னா பகவானுடைய குணங்கள் மாறதே கிடையாது, நமக்கு குணங்கள் மாறிண்டே இருக்கும். பச்சவந்தி கூட மோசம் சரணம், பச்சவந்தி வந்து ஆகாரத்துக்காக அவருடைய ஃபிசிக்கல் கலரை தான் மாற்றிக்கும். நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் பச்சவந்தி மேலே, பச்சவந்தி பாவம் ரொம்ப சமத்துது. மனுஷாவளை விட மோசம் யாருமே கிடையாது லோகத்தில். இந்த மனுஷா பத்து நாள் புல்லு மேலே நடந்தா வச்சுக்கோங்க, புல்லே முளைக்காது. இந்த மனுஷாவளுக்கு தான் பூ பறிக்காதீர்கள், புல் மீது நடக்காதீர்கள், எல்லா போர்டும் வைக்கணும். மிருகத்துக்குலாம் ஆளாக இருக்க வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம். நீ கூட ஒரு ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தேன், சிக்னல் போட்டோன்னு யானைகள்லாம் கூட்டமாக கிராஸ் பண்ணுறது, அதுக்கு சேமே நிற்கிறது எல்லாம். இந்த சில நாய்கள்லாம் கூட பாருங்க, ரெண்டு பக்கம் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணும். இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ணுற மனுஷ கூட்டம் மட்டுமே தான் இருக்கும். எல்லா உபன்யாசம் உபதேசம் எல்லாம் பாருங்க, மனுஷாளுக்கு யாராவது நாய் சிங்கம் புலியெல்லாம் உட்கார வச்சு உபன்யாசம் பண்ணுறோம், அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதோட ஒரு என்ன கேரக்டர் உண்டோ அதை எப்படி லைஃப் லீட் பண்ணமோ அதுலேருந்து மாறுறது இல்லை. மனுஷாளுக்கு தான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. அதனால இந்த பகவானிடத்துல பூரணமான நம்பிக்கைன்னா பகவான் மாறுறதே கிடையாது. அப்போ அவர் மேலே நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் தைரியமாக வைக்கலாம், மாறாது. இப்போ மனுஷாகிட்டேயோ மற்ற வஸ்துக்கள் கிட்டயோ நம்ம நம்பிக்கை வச்சோம்னா சமயத்தில் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவளுடைய கேரக்டர் மாறும், சுவாவம் மாறும், தேவைகள் மாறும், அவளோட பிராரப்த கர்மா எப்படி தெரியாது. ஏன்னா தொண்டடி பொடியாழ்வா ரங்கனே கிருத்தியே கிடந்தார். திடீர்னு பார்த்தா தேவதேவிட்டு அப்படியே மாறிட்டார். யாருமே எதிர்பார்க்கல, தேவதேவியே கிருத்தின்னு இவர் மாறுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனால பகவானிடத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கை விசேஷம். அதனாலதான் கோவில்கள்ல, கலியுகத்துல கோவில்கள்ல அர்ச்சாவதார மூர்த்தியினிடத்துல நம்பிக்கை நிறைய வைக்க சொல்றேன்னு கேட்டா, அந்த மூர்த்தி எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருப்பார். நம்ம 5 வயசுல போய் ரங்கநாதனை பார்த்தோம்னா அதே ரங்கநாதன், 55 வயசுல பார்த்தாலும் அதே ரங்கநாதன் தான். அவரோட குணமோ இல்லாட்டி ரூபமோ மாற போடுறதே கிடையாது. அதனாலதான் கோவில்கள் இருக்க அர்ச்சாவதார மூர்த்தி மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கணும்னு பெரியவா சொல்லலாம். இவன் அழகா கிளம்பியாச்சு இந்த கல்யாண பிரம்மச்சாரி, அழகா போனான், அழகா அந்த கோவில்ல போய் சேவிச்சான், பிருந்தாவனம் போயாச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். எல்லாருமே கேட்கிறா, கல்யாண பிரம்மச்சாரி நிறைய பேர் பழக்கமா எடுத்தனடா, இப்பதானே பிருந்தாவனத்தை விட்டு போனாய், அதுக்குள்ள என்ன திரும்பி பிருந்தாவன யாத்திரை வந்துவிட்டாய், நீ இங்கேயோ தட்சிண தேசத்துல இருக்காது, பக்கத்துல இருக்க வாழ்க்கே வர முடியல, நீ எப்படி வந்தாய் அப்படின்னா. அப்ப அந்த கல்யாண பிரம்மச்சாரி சொன்னா, நான் வரதாவே இல்லை, ஆனா பெருமாளா ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி ஒரு பிரச்சனையை கொடுத்து திரும்பி என்ன பிருந்தாவனத்துக்கு வர வச்சுட்டேன். சத்தியமா தான். இப்ப நான் இந்த சமயத்துல கோவில்களுக்கெல்லாம் போறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை, உடனே வேற வழியே இல்லாமல் கோவிலுக்கு போயிடுவோம். அதெல்லாம் பெரியவா சொல்லுவா, அதெல்லாம் ஷார்ட்கட், இந்த பிரச்சனை வியாதி இதெல்லாம் ஷார்ட்கட், பெருமாள் கோவிலுக்கு டக்குன்னு போடு, இல்லாடி அப்புறம் போகலாம் அப்புறம் போகலாம் அப்புறம் போகலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கும். ஏதான உடனே டக்குனு உடனே கோவிலுக்கு போயிடணும் இல்லையா. அவன் சொல்றான், கல்யாண பிரம்மச்சாரி பகவானே சங்கல்பம் பண்ணி அழகா எல்லா விஷயமா இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி சாட்சிக்கு இந்த கோபாலன் என்னை கூண்டு வர சொல்லியிருக்கா, அதனால அவரை கூண்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் எல்லாரும் சிரிச்சான், நடாணி பைத்திய மாதிரி இருக்க, அவனோட நம்பிக்கையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கலியுகத்துல இதெல்லாம் நடக்குமா, அந்த கோவிலில் பூஜை பண்ற பூஜாரியே சொல்ற, அந்த பட்டர் சொல்ற, இதெல்லாம் நடக்கிற கதையா, எங்கேயாவது அர்ச்சாவதார மூர்த்தி எல்லாம் பேசுமா அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், எத்தனையோ பேருக்கு பேசியிருக்கேன், பாண்டாள் கிட்டலாம் ரங்கநாதர் பேசியிருக்கா, ராமநாதருக்காக ரங்கநாதர் மாப்பிள்ளையா வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எத்தனையோ பெரியவாளுக்கு பகவான் பிரத்யட்சமா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், நீ உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள்ளு திருமழிசி ஆழ்வார் சொன்ன உடனேயே கணிகண்டனுக்காக கிளம்பியிருக்கார். இந்த மாதிரி நிறைய கோவில்கள்ல பகவான் நிறைய லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். பன்றீபுரத்துல பாண்டரங்கன், பூரி ஜெகநாதன், இப்படி நிறைய ஊர்கள்ல சுவாமி நிறைய பண்ணியிருக்கா. திருப்பதி பெருமாள் நிறைய பேருக்கு அவ்வளோ பிரத்யட்சமா பகவான் இந்த மாதிரி பண்றான்னு இருக்கு. இப்ப இவ்வளோ பேருக்கு பண்ணக்கூடிய சுவாமி எனக்கும் பண்ணுவார். அப்ப அவெல்லாம் சொன்னா, நீ சொல்றதெல்லாம் நன்னா இருக்கு, எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு, ஆனா எவ்வளவு தூரம் இது சாத்தியம்னு எங்களுக்கு தெரியல. அவன் சொன்னா, என்னுடைய பக்தியினாலே நான் அதை சொல்லலை, பெருமாளுடைய கருணையினாலே சொல்றேன், சுவாமி நிச்சயமா வருவார். அவ சொன்னா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, அந்தா எங்களுக்கும் பார்க்குற சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அழகா பூஜைலாம் நடக்கிறது, இவர் கையை கூப்பின்னு பிரார்த்தனை பண்ணுறான் கல்யாண பிரம்மச்சாரி. ராத்திரி கோவில் பூஜை எல்லாம் முடிஞ்சது, பட்டர் சிரிச்சார், என்னப்பா பெருமாள் வரேன்னாரா, எப்போ வரேன்னா, எத்தனை நாள் லீவு போட போறாரா சொல்லி, அதுக்கப்புறம் நானும் வெளியூர்லாம் போகணும், இவர் எங்கேயாவது உங்க கூட வந்தாரா, நானும் ஒரு 10 நாள் வெளியூர்லாம் போயிட்டு வருவேன் அப்படின்னா அவர் கிண்டல் பண்ணான். அவன் சொன்னார், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவர் இன்னும் பதில் கொடுக்கல, ஆனால் நிச்சயமா பதில் கொடுப்பார், நாளைக்குள்ள அவர் அழிஷன் போயிடுவேன் அப்படின்றான். இந்த பட்டருக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ ஒரு நம்பிக்கையா ஒருத்தனுக்கு கலியுகத்துல அப்படின்னு. ஆச்சு அவர் கோவில் எல்லாம் புரிந்தவர் கிளம்பியா, சிவன் கோவில் வாசல்ல மண்டபத்துல உட்காந்துட்டு அப்படி பிரார்த்திச்சுட்டே இருக்கான், விடாம நாமஜபம் நாமஜபம். கலியுகத்தினுடைய விசேஷமான ஒரு தர்மம், நமக்கு அது ஒண்ணுதான் பண்ண முடியும், ஈஸியஸ்ட் தர்மம், அதுல வேற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, யாருடைய சகாயமும் வேண்டாம். அதனாலதான் சங்கரர், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, இதை விட்டுட்டு வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற. ஏன்னா எங்க வேணா பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம், எந்த ஸ்திதியில வேணாலும் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம், கோபத்துல கூட சொல்லலாம். இப்போ சாதாரணமா கோபமா இருக்கும்பொழுது பூஜை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம், சாதத்தை அன்னைக்கு கோபப்படக்கூடாது, ஆனால் அன்னைக்கு தான் நிறைய கோபமே வரும், அன்னைக்கு தான் நமக்கு கோபம் பிச்சுட்டு வரும், அன்னைக்கு தான் வாத்தியார் லேட்டா வருவா, அன்னைக்கு தான் ஆட்ல பிரச்சனை வரும். சாதத்தை அன்னைக்கு கோபப்பட்டா அன்னைக்கு சாதம் பண்ணாதேன்னு சாஸ்திரம் சொல்றது, ஆனா அன்னைக்கு தான் நமக்கு நல்லா கோபம், துக்கமா இருக்கும் பொழுதோ கோபத்துல இருக்கும் பொழுதோ சுவாமிக்கு பூஜை பண்ணாருன்னு. ஆனா அப்பாதான் நமக்கு எல்லா துக்கம் எல்லா கோபம் எல்லாம் லைன்ல வந்து நிற்கும். இவன் அழகா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் சுவாமி கிட்ட, விடாத பிரார்த்தனை. நாமஜபம், நாமஜபம் கோபத்துல கூட பண்ணலாம், துக்கத்துல கூட பண்ணலாம், ஏன்னா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு பெரிய துக்கத்திலேதான் திரௌபதி கட்டினான். பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு நேரம் காலம் தேசம் எதுவுமே வேண்டாம், ஜாதி முக்கியம் இல்லை, குலம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, தீட்டு முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு. அதனால இவன் பாடு நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கான், சின்சியரா பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கான், பஜனை மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பகவான் அழகா அசரீரியா பேசினான், கல்யாண பிரம்மச்சாரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு உடனே அவன் கண்கள் ஆனந்த பாஷம் அழகாக சேவிச்சான். பகவானே உன்னுடைய குரல் எனக்கு கேட்கறது, எனக்கு உன்னை பிரத்யட்சமாக பார்க்க முடியலை, நீ பிரத்யட்சமாக வந்த பிறகுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லி திரும்பி நாமஜபம் பண்ணிட்டான். பகவான் பார்த்தா கடைசியில் அவனுக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துட்டான். அழகான ரூபம், கிருஷ்ண ரூபம், திரிவேங்கி ரூபத்தில் அழகாக புல்லாங்குழலாக வச்சுட்டு பகவான் காட்சி கொடுத்துட்டான் கிருஷ்ணன். ரொம்ப அழகு பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் இந்த கல்யாண பிரம்மச்சாரி. பகவான் அழகாக சேவித்தான். பகவான் கேட்டால் என்ன விசேஷம் சொல்லு, பகவானுக்கு தான் எல்லாம் தெரியும். இருந்தாலும் எல்லாத்தையும் அழகாக அப்படியே சொன்னான். உடனே பகவான் சிரித்தான். என்ன நினச்சிட்டு இருக்கா, இது கலியுகம், இது சத்தியயுகம், இல்லாட்டி திரேதாயுகம் துவாபரயுகம்னா கூட பாண்டவர்களுக்கு தூது போன மாதிரி வந்துடுது, இருக்கிறது கலியுகம்பா. நானே ஏதோ அர்ச்சகர் நிவேதனம் பண்ணுறத வச்சு காலத்தை ஓட்டின்னு இருக்கா, அவர் கட்டி விட்டு ட்ரெஸ் வச்சு ஓடின்னு இருக்கு, நீ பாடுகிறதெல்லாம் கூப்பிடுறையெல்லாம் நடக்கிற கதையான்னு. அப்போ அவன் கல்யாண பிரம்மச்சாரி சிரிக்கிறான். சத்தியமாக இருக்கிறனால தானே காட்சி கொடுத்தேன், பெருமை அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னா வெறும் சிலைன்னா எனக்கு இப்படி பேச மாட்டே. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கா, முதல்ல அஸ்ரீதியாக பேசினா, இப்போ காட்சி கொடுத்துருக்கா அப்படின்னா நீ என் கூட வரலாமே என்னுடைய வித்யா நகரத்துக்கு. அப்போ பகவான் சிரிக்கிற, என்ன நினச்சிட்டு கோவில் இருக்க மூர்த்திலாம் அப்படி கிளம்பி வருமா அப்படின்னு. உடனே அவன் சொன்னால் உற்சவ மூர்த்தி கிளம்பி வெளில வராரு, அப்போ நினச்சா வர முடியும், உனக்கு இவ்வளோ தூரம் கேட்க முடியும்னா ஏன் வர முடியாதா அப்படின்னு ரொம்ப நேரம் ஆர்கியுமெண்ட் பெருமாளுக்கும் அவனுக்கும். கடைசியில் கல்யாண பிரம்மச்சாரி சொன்னான், நீ வராமல் நான் போகமாட்டேன், நான் போகலை அப்படின்னா ஒருத்தர் இருந்தான் ஊரில் பின்னாடி வரவாள்னு சொல்லி ஊரில் ஒருத்தர் இருந்தான் சாமியை கொண்டு வரணும் போன போக ஓடி போயிடு அப்படின்வான். அதுக்கப்புறம் எல்லாருமே கிருஷ்ண பக்தி பொய்ன்னு சொல்லிடுவான், கிருஷ்ணன் பொய்ன்னு சொல்லிடுவான். அதுவும் இது கலியுகம், நாஸ்திகவாதம் ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஒன்றை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவன் அப்படி சொல்லிட்டான், ஒன்றை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிட்டா உனக்கு தான் கஷ்டம். சுவாமி எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உடனே பகவான் பார்த்தா சிரிச்சா, கடைசியில் சுவாமி ஒத்துனுட்டா, வரேன்பா அவன் கூட அப்படின்னு ஒத்துனுட்டா. உடனே கல்யாண பிரம்மச்சாரிக்கு அவ்வளவு சந்தோஷம், பிரமாணம் என்ன சுவாமி வரையணுட்டா, இதை விட வேற என்ன வேணும். அவர் தரிசனம் கொடுத்துட்டார், பேசிட்டார். அப்போ பகவான் சொன்னால், அப்போ ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ முன்னாடி போகணும், உன் பின்னாடி தான் நான் நடந்து வருவேன், நீ திரும்பி எல்லாம் பார்க்கப்படாது அப்படின்ட்டார். இவன் சிரிச்சான், இதென்ன அநியாயமாக இருக்கும், உன்னை நம்பி நான் அப்படி போகிறது, ஏன்னா நீ பாதியிலேயே ஓடி போகிறாள், கிருஷ்ணலீலா பார்த்தோம்னா சின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுது தட்டி பறிப்பான், பின்னலை பின்னின்றிருப்பான்னு பாரதியார் ரொம்ப அழகாக சொல்கிறார். இவன் சொல்கிறத பண்ண மாட்டான், பண்ணுறத சொல்ல மாட்டான், அப்படி ஒரு வஸ்து இந்த கிருஷ்ண வஸ்து. ராமன்னா எதை சொன்னானோ அப்படியே பண்ணுவான், கிருஷ்ணன்னா சொல்கிறான்னா பண்ண மாட்டான், பண்ணதை சொல்ல மாட்டான், அப்படி ஒருத்தன். அதனால் இவன் சொன்ன, நான் எப்படி நம்புறேன் பகவான் சிரிச்சா, ஏண்டா இவ்வளோ தூரம் நம்பிக்கையெல்லாம் பற்றி பேசிட்டு கிளம்பி வரையணும்னு இவ்வளோ கேள்வி கேட்குறான். இல்லை பிரபு, நீ முன்னாடி போன வச்சுக்கோ, உன்னை பார்த்துட்டே நான் வருவேன், அது பிரச்சனை இல்லை, நான் சாதாரண ஒரு மனுஷன், நீ வர்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படி. அப்போ பகவான் சொன்னால், என்னோட கால் சலங்கை நூப்புற சப்தம் உனக்கு கேட்டுகிட்டே இருக்கும், ஆனால் நீ எங்கேயுமே திரும்பி பார்க்கணும், எங்கேயாவது திரும்பி பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். இவன் பார்த்தான் சரின்னுட்டான். அழகாக இந்த பக்தன் முன்னாடி நடக்க, பகவான் பின்னாடி நடக்கிறான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், பகவான் என் கூட வராது, அவ்வளோ பெரியவர்னு அவனுக்கு அழுக வேற வருது, எனக்காக பகவான் நடக்கிறான். ஆழ்வார்கள் சொல்கிறார் இல்லையா, நடந்த கால்கள் நந்தவோ நெடுங்கன்யாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரன், கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு அப்படின்னு திருக்குடந்தை சாரங்கபாணியை பார்த்து திருமூழ்ச்சி ஆழ்வார் சொன்னோன்னே பகவான் தலையை தூக்கி பேசுகிறார் இல்லையா, ஏன்பா கால் நொந்து போய் படுத்துட்டுருக்கியா அப்படின்ற. அந்த மாதிரி சுவாமி தனக்காக நடக்கிறாரே அப்படின்னு அழுகே, அவருடைய கருணையை நடத்தி சந்தோஷம். இப்படி நடந்துகிட்டே வரான், முன்னாடி நடந்து போகிறான், பின்னாடி சுவாமி நடந்து வரார், இப்படி எதை பேசிட்டுலாம் வரான். பகவான் என்ன பண்ணுறான், ஒரு சிட்டியில் இந்த நூப்புற சப்தம் வராமல் நடக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த இந்த வெண்ணையெல்லாம் திருட போகும்போது இந்த கால் சலங்கியே சப்திக்காமல் நடப்பான். அப்போ சந்தர்ப்பங்களில் பகவான் தானாக மாட்டிப்பான் பிருந்தாவனத்தில். பிருந்தாவனத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆற்றில் போய் வெண்ணை திருட போகிறான். இப்போ அந்த ஆற்று கோபி என்ன பண்ணுறா, இந்த உரி மேலே ஒரு மணியை கட்டி விட்டுறா, இந்த உரியை எடுத்தான்னா மணி அடிக்கும், தானாக பயம் மாட்டுவான் அப்படின்னு. அப்போ உடனே பகவான் என்ன பண்ணுறான், அழகாக வந்த உடனே இந்த உரிய தொடர மணி அடிக்க ஆரம்பிக்கிற உடனே பகவான் இந்த மணியை பிடிச்சி கேட்குறான், ஏன் இப்படி பண்ணுறாய், நீ நான் அழகாக வெண்ணத்துக்கிட்ட வந்திருக்கேன், நீ அடித்தா எல்லாரும் எனக்கு அடி கொடுக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்டோடனே பகவான் சொல்கிறான், சரி நீ அடிக்காம இரு, நான் பாட்டுக்கு சமஸ்தா வெண்ணை திருடிட்டு போயிடுறேன், அப்போ நான் உனக்கு பெரிய அனுகிரகம் எல்லாம் பண்ணுறேன், இந்த மணியும் சரி சரி அப்படி அப்படின்னு தான். உடனே பகவான் அழகாக வெண்ணையை எடுத்து வாயில் போடணும், கிட கிடக்கிற அடிச்சுதான். இப்போ பகவானுக்கு கோவம் வந்துடுச்சு, மணியை பார்த்து கிடையாது, இவ்வளோ நேரம் ஒரு உபன்யாசம் பண்ண அடிக்காதேன்னு சரி சரி சரின்னு மண்டையை ஆட்டி படிச்சு ஏறினான். அது ஏன் தப்பு இல்லை கிருஷ்ணா, உனக்கு நிவேதனம் பண்ணி அடிச்சடிச்சு பழகி படிச்சிட்டாளா, அதனால் தானாகவே தலையை ஆட்டிட்டேன்னா அடிச்சு விடுத்து ஏன் தப்பு இல்லைன்னு விடுத்தான் மணி. உடனே பகவான் அன்னியிலேருந்து இந்த மணியை பார்த்து ரொம்ப கடுப்பாயிடுவாராம். அதனாலே எல்லாருக்கும் மணினா ரொம்ப பிடிக்குமா, பிருந்தாவனால்தான் மாடுகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் மணியை கட்டி விட்டுருவான். இந்த கிருஷ்ணனை மாற்ற வைக்கிறதுக்காகவே மணி. அதனால் திருப்பதி பெருமாள் மணியே வச்சுக்காது, கண்டிகையோட அம்சமாக தான் நிகமாத்த மகாதேசிகர் பிறந்துட்டார். அதனால் திருப்பதியில் மட்டும் நிவேதனது போது மணி கிடையாது. ஆனால் அடுத்த நாள் காணாமலே போயிடுது பகவானுக்கு திருச்சின்னம் பரிமாறதுன்னு தெரியுது. திருப்பதியில் பெருமாளுக்கு மணி கிடையாது, மாதிரி சில கோவில்களில் மணி கிடையாது, பெருமாளுக்கு டிஸ்டர்ப் ஆகப்படாது அப்படின்னு மணி வச்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி இந்த பகவான் சமயத்தை வெண்ணத்தில் போகும்போது நூப்புற சப்தம் கேட்காமல் நடப்பான். அந்த மாதிரி நடக்கிறான்னு இவன் பார்த்தான், திரும்பி பார்த்துட்டா ஒரு பாட்டு எங்கேயா நின்றுட்டு வரணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி வந்துட்டான். அந்த கிராமத்து எல்லை வித்யாநகரம் வரைக்கும் வந்தாச்சு. அப்போ ஒரு பயம் வந்துடுச்சு, ஒருவேளை வரலைன்னா ஊருக்குள்ளே வேலை வந்துவிட்டோம், அப்புறம் பேர் கெட்டு போயிடுமே. திரும்பி பார்த்தா பகவான் சிரித்தான், என்னடா இவ்வளோ தூரம் இந்த நம்பிக்கை இப்போ விட்டு போச்சோ அப்படின்னார். கை கூப்பி நான் மன்னிச்சுடு கிருஷ்ணா, ஊர் பக்கத்தில் வந்தோன்னே ஒரு பயம் வந்துடுச்சு, சப்போஸ் நீ வரலைன்னா அவமானப்பட்டு போயிடுவேனே அப்படின்னு பகவான் சிரித்தான். அவ்வளவு நம்பிக்கையோடு சொன்னாய், அத்தனை தூரம் வந்தாய் அப்படின்னு உடனே நான் சொன்னால் மன்னிச்சுடு கிருஷ்ணா, என்ன இருந்தாலும் சாதாரண மனுஷன்தானே அப்படின்னு. பகவான் சிரிச்சான், அவன் உன்னது ரோசனும் சொல்லிடுங்க, சாதாரண மனுஷன் தானே தெரியாம தானே பண்ணேன் சாரின்னு சொல்லிடுங்கோ, இதே வேலையா வச்சுருங்கோ அப்படின்னு. இப்போ பகவான் சொன்ன, இனிமேல் நான் ஒரு அடி கூட நகர மாட்டேன், எல்லாரையும் கூட்டுண்டு வா அப்படின்ட்டான். பகவான் செஞ்சா இவனை திரும்ப விடாம அழிச்சு போயிருக்கலாம், ஏண்டா பகவான் இவனை திரும்ப வச்சான் அப்படின்னா, என் பக்தனை கேவலப்படுத்தின ஊருக்குள்ள நுழைய மாட்டேன், என் பக்தன் பெருமையை நிரூபணம் பண்றது இவாள் என்ன வந்து பாக்குறேன், இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன் பிருந்தாவனத்துலேருந்து சாட்சி சொல்றதுக்கு வித்யாநகரத்தோட கிராமத்தில் வரைக்கும் நான் வந்தாச்சு, அப்போ இனிமேல் இவா வரட்டம் என்னதான் பகவான் இத்தனை லீலை பண்ணான். ஊரில் போய் சொன்னான், சில பேர் பயந்து போயிட்டா, சில பேர் சொன்னால் கோவிலில் ஏதோ ஒரு சாமி சிலையை தூக்கி வந்து உணர்ந்து வச்சிருப்போம் அது எங்கே பேச போகிறது அப்படின்னா, எல்லாரும் அலரடிச்சுன்னு ஓடி வந்தால் ஊர் வாசலில் ஒரு கிருஷ்ண விக்கிரகம் நிற்கிறது. உடனே எல்லாரும் சொன்னால் இதுதானப்பா, நம்ம பஞ்சாயத்தெல்லாம் கூட்டிடுச்சு, இந்த மாலினி அவள் அப்பா அவ பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கு, அவள் அப்பா வருத்தப்படுறாரு, இந்த மாதிரிலாம் என்னை புரிய சொல்ல வச்சு விட்டா என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு. சம்மந்தப்பட்ட இவர்கிட்ட யாருமே கேட்கல, கல்யாணம் பண்ணி இல்லை. அவள் சொன்னால், கவலையே படாதீங்க கோப்பா, நீங்கள் பண்ணதுக்கு சாட்சி என் கோபாலனா, நிச்சயமாக அந்த கோபாலனே என் கல்யாணத்தை நடத்தி வைப்பான், அவனுக்கு நிச்சயமாக தெரியும், அவனுக்கு எது சங்கல்பமோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஓடி வந்துவிட்டா. அழகாக பஞ்சாயத்தெல்லாம் கூடியாச்சு. அப்போ இவன் சொன்னால், இவர் தான் சாட்சி. உடனே ஒரு நாஸ்திகன் சத்தம் போட்டான், இவன் பாட்டு ஏதோ ஒரு கோவில்லேருந்து ஒரு மூர்த்தி தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டான், இதுதான் சாட்சின்னா எப்படி ஒத்துக்கிற ஒரு கல்லெல்லாம் எப்படி சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு. அப்போ உடனே பஞ்சாயத்து தலைவர் சொன்னாப்பா, அது சாட்சினே அவர் வாயை திறந்து சொல்ல சொல்லுப்பா, அப்போ தான் ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு. உடனே அவன் அழகாக அந்த சுவாமியை சேவிச்சு கை கூப்பிட்டு, கிருஷ்ணா இத்தனை தூரம் வந்தாய்ப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம், இப்போ கூட இவள இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஆனால் நான் சொன்னது சத்தியம்னு நிரூபணம் பண்ணணும், அதுவும் கலியுகத்திலையும் நீ பிரத்யட்சமாக வாயை திறந்து பேசுவான்னு இவள் ஒத்துக்கணும், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் கூட வேண்டாம்ப்பா, ஆனால் உன்னுடைய பெருமையும் என்னுடைய சத்தியமும் நிரூபணம் ஆகணும் அப்படின்னு சொன்னவுடனே அஷ்டாவ அந்த அர்ச்சாவதார மூர்த்தி செங்கனி வாயை திறந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த பிராமணர் என் முன்னாடி தான் இந்த கல்யாண பிரம்மச்சாரிக்கு தன் பெண் மாலினியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா அதற்கு சாட்சின்னா, நீங்கள்லாம் சொன்னதுனால நான் இங்கே வந்து சாட்சி சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் பகவான் வாயை மூடிவிட்டான். செங்கனி வாய் திறந்து பகவான் பேசினார் அப்படின்னு நடுவில் கொஞ்சம் பிள்ளையார் பால் குடித்தாரு, எல்லார்கிட்டையும் பால் குடித்தாரு பாரதி சொல்லர். அந்த மாதிரி பகவான் நிறைய பேரிடத்துல பேசின்னு இருக்கான். உடனே அந்த கல்யாண பிரம்மச்சாரி பகவான் திருவடியில் விழுந்து கதறான், எனக்காக இவ்வளோ தூரம் வந்தாய், என் சத்தியத்தை நிரூபணம் பண்ணிட்டா கிருஷ்ணா போதும், வா இந்த ஊரில் நீ இருக்க வேண்டாம், ஏன்னா இவ்வளோ தூரம் அவன் ரொம்ப கேவலமெல்லாம் பண்ணுறா, வா உன்னை திரும்பி கொண்டு போய் நான் பிருந்தாவனத்திலேயே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கதறினவுடனே எல்லாரும் அந்த பகவான் காலில் விழுந்தா, எல்லாரும் ஒத்துனுட்டான், எல்லாருமே இவனுடைய சத்தியத்தை ஒத்துனுட்டான். அந்த பெரியவரும் ஓடி வந்து எல்லாருமே மன்னிச்சுடுங்கோ, நான் சத்தியம் பண்ணது உண்மை தான், நான் என் வீட்டில் அந்த பயமூர்த்தி வச்சுட்டேன் அப்படின்லாம் சொன்னோடனே அவரோட பையன் சொன்னான், நான் இது மாதிரிலாம் எதிர்பார்க்கல, நிஜமாவே இவன் சத்திய சந்தம் தான், ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த மாலினிக்கும் இந்த பெருமாளை சாட்சியாக வச்சுட்டு ஒரு கல்யாணம் நடக்கல். இன்னிலேருந்து அவருக்கு சாக்ஷி கோபால் அப்படின்னு பேர் வந்துருச்சு. அழகாக அதே ஊர்லேயே அந்த கல்யாண பிரம்மச்சாரி வம்சத்தாரே பூஜெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ புருஷோத்தம தேவன்னு ஒருத்தன் பூரியிலேருந்து வந்த ஒரு ராஜா இந்த பெருமாளுடைய கதையெல்லாம் கேள்விப்பட்டு அவர் அழிச்சுட்டு போயிட்டான். அழிச்சுட்டு போயாச்சு நேராக பூரியில் கொண்டு வச்சுட்டான். எல்லாரும் அவரை சேவிச்சுட்டுருக்கா. ஆனால் அந்த சாக்ஷி கோபால்நாத்துக்கும் ஜெகந்நாதனும் கொஞ்சம் ஒத்து வரல. இவர் சீனியர், இவர் ஜூனியர்னு ரெண்டு பேருக்கும் அந்த டைமிங்கில் ரொம்ப பிரச்சனை வந்துருக்கு. அப்போ ஒரு நாள் சாக்ஷி கோபால்நாத் சொல்லிட்டான், இந்த அளவோட எனக்கு இருக்க முடியாது, எனக்கு தனியாக அவர் கோவிலை கட்டி விட்டார். உடனே ராஜா அந்த பண்ணால் பூரி ஜெகன்னாத் கஷேத்திரத்தை ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் கட்டி அந்த இடத்துல இந்த சாக்ஷி கோபால்நாத்தை பிரதிஷ்டை பண்ணார். இன்றைக்கும் அந்த கோவிலில் இருக்கான். ஆனால் அந்த உரிசாக்காரால்லாம் சாக்கி கோபால் அப்படின்பா, சாக்ஷியவா சொல்ல மாட்டான், சாக்கி கோபால் அப்படின்றா. இன்றைக்கும் ஜெகநாதருக்கு வர கூட்டம் எல்லாம் போய் இந்த சாக்ஷி கோபால்நாத்தை பார்த்துட்டு அழகாக சேவிச்சுட்டு நானும் போய் சேவிச்சிருக்கேன் அந்த பெருமாள். அப்படி பகவான் கலியுகத்தில் தன் பக்தனுக்காக சாட்சி சொல்ல வந்தார். அவர் சொல்ல வந்தான்றதை விட முக்கியம் என்னோட நம்பிக்கை. அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சம்பவம் நடக்கும். சில விஷயங்கள் சில சந்தர்ப்பங்களில் நம்மக்கிட்ட சத்தியம் இருந்தாலும் நம்ம பேசினா எடுபடாது. சில சமயங்களில் சத்தியத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஆனால் சமயத்தில் அவன் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமாள் சாட்சி உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி என்றுன்னு தொண்டடி பிடியாழ்வார் சொல்கிறார். எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து சாட்சியை நீதானே பார்க்காங்க. அது மாதிரி நம்ம பண்ணுற பிரயத்தனம், நம்ம பண்ணுற பக்தி, நம்ம பண்ணுற நாமஜபம் எல்லாத்துக்கும் பகவான் சாட்சி. பகவான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கும். நம்ம அதில் ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிறது, வாவிஸ் ஒரு வேலை பண்ணுறோம், வீட்டில் வேலை பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நமக்கு சாட்சியாக பெருமாள் இருக்கா. அந்த பகவானை பூரணமாக நம்பிட்டோம்னா யோகக்ஷேமம் வகாம்யகம்னு சத்தியமாக நம்ம வாழ்க்கையை சுவாமி நடத்துவார். அதனால் குழந்தையாக பக்தி பண்ணிண்டு நாமஜபம் பண்ணிண்டு உங்கள் கடமை என்ன உண்டோ அதை அழகாக பண்ணிட்டு வாங்குவோம். எந்தெந்த காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன உண்டோ பெருமாள் நடத்துவார். எப்படி இந்த கல்யாண பிரம்மச்சாரிக்காக பெருமாள் வந்தாரோ அதே பகவான் நமக்கும் வருவார். நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றுவார், நம்ம குழந்தைகளையும் காப்பாற்றுவார், நம்ம வாழ்க்கையையும் நடத்துவார். அதனால் அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம்யகம். டெய்லி இந்த ஸ்லோகத்தை மறக்காமல் ஒரு தடவை சொல்லிடுது. தானாகவே மனசில் ஒரு தைரியம் பெருமாள் நடத்துவார். யோகக்ஷேமம் வகாம்யகம். ஒரு பெரிய பக்தர் டெய்லி இந்த ஸ்லோகத்தை வாசிட்டே இருப்பார். ஆற்றுல ஒன்று பெருசாக தரிசனம் மாறவே இல்லை. ஒரு நாள் அவர் மனைவிக்கு கோபம் வந்து இப்போ பார்த்தாலும் ஸ்லோகத்தை வாசிட்டு இருக்க இது வரைக்கும் ஆற்றுல ஒன்று பெருசாக நடந்தா மாதிரி தெரியல. பிரசாமல் இந்த பகவத்கீதையை ஓலைச்சோடி தூக்கி பறந்த மேலே போட்டுட்டோம். ஊர் எல்லையில் யார் வீட்டிலே சமாராதனை நடக்கிறத பிராமண ஆளுக்கெல்லாம் தட்சிணையெல்லாம் கொடுக்குறாள். அங்கே போய் உக்காந்துட்டு சமாராதனை போயிட்டு வாங்கும் தட்சிணை கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும்னு இவருக்கு ஒரு கோபம் வந்து என்ன பண்ணுறார், ஒரு கறித்துண்டை எடுத்து அந்த யோகக்ஷேம் மகாம்யகம் இடத்த மட்டும் நல்லா கறி வச்சு தீச்சு எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு பகவத்கீதை ஸ்லோக கட்ட தூக்கி பரண மேலே போட்டு அவர் பாட்டு சமாராதனை போயிடுறார். போயிட்டு வந்து பார்க்குறோம் ஆற்றுல நிறைய ஒரே மூட்டை மூட்டையாக எல்லாம் இருக்குது, நிறைய செல்வம் எல்லாம் வந்திருக்கு. எப்படி சுதாமா குச்சியில் இருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும் அந்த மாதிரி. பிரைவர் வந்து கேட்டார், என்ன ஆச்சுமா எப்படி நடந்து, நீங்கள் அந்த பக்கம் போனால் இந்த ரெண்டு ஒரு பையன் வந்தான் ரொம்ப வருஷமாக அவங்கள பரிச்சயமாக அவங்கள தேடிந்து வந்தான் இதெல்லாம் கொடுத்துட்டு போனான் அப்படின்னா. சரி கேட்ட பையன் அப்படி இருந்தான், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தான், ஆஜான பகுவாக இருந்தான், ஆள் நல்ல கண்ணகரேன்னு இருந்தான், கண் கை காலெல்லாம் ரொம்ப சிவப்பாக இருந்தது. ஆ ஒரே ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அவன் உதட மட்டும் நம்ம கரியை பூசிட்டு இருந்தான் அப்படின்னு. இவருக்கு தூக்கி வாரி போட்டது ஓடி போய் பரண மேலேருந்து ஓலைச்சூடி எடுத்து பார்த்தார். இந்த யோகக்ஷேமம் வகாம்யகம்னு இடத்துல கரியை பூசிட்டு இருந்தார். அந்த இடத்துல அந்த கரியை மட்டும் காணார். அப்போ ஓட கதறி எழுதார், இவ்வளோ நாள் அந்த ஸ்லோகத்தை ஜெபிச்சுட்டு இருந்த பெருமாள் புரிஞ்சு இன்னைக்கு வந்திருக்காங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டு நான் போயிட்டேன், அந்த இடத்துல நான் கறி பூசினது தான் பெருமாளோட உதட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஓன்னு அழகா. அதுக்கப்புறம் மனைவி கிட்ட சொல்கிறார், பரம பாக்கியம் பண்ணியிருக்கோம், பெருமாளே வந்து ஒத்தாசை பண்ணியிருக்கான் அப்படின்னு. நம்மளும் இந்த மாதிரி பெருமாள் எல்லாத்தையும் கிருபை பண்ணுவார்னு நம்பின்ற ஒரு கர்மாவை பண்ணிகிட்டே வாங்க. எந்தெந்த காலத்தில் உங்களுக்கு என்னென்ன உண்டோ சத்தியமாக அதை சுவாமி பண்ணி கொடுப்பார். பயப்படாதீங்களோ, குழம்பாதீங்களோ, சஞ்சலப்படாதீங்களோ, எப்படி நடக்கணும், ஏன் நடக்கலை, எந்த யோசனையும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பகவானுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது. எதுவாக வேணா இருக்கட்டும், நமக்கு பிடிச்சதாக இருக்கட்டும், பிடிக்காததாக இருக்கட்டும், இல்லாடி டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், ப்ரமோஷனாக இருக்கட்டும், இல்லாடியா கூட நல்லா நம்ம கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், இங்கே தடிக்க விழுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பெருமாள் நம்ம கூட இருக்கா, அவர் நம்மளை கவனிச்சுருக்கா. யோகத்தையும் க்ஷேமத்தையும் அவர் நிர்வாகம் பண்ணா, நம்ம பாட்டுக்கு ஹாயாக பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு நம்ம கடமைகளை பண்ணிட்டு வந்தோம்னா வாழ்க்கை நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கும். நான் கூட இன்றைக்கி என்ன சொல்ல நினச்சேன், பகவானே சாட்சி கோபால சொல்லு அப்படின்னுட்டான். சரி, நானும் சொல்லிட்டேன். எதுக்காக நீங்கள் இந்த சரியை சொல்ல வச்சா தெரியல, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அந்த சாட்சி கோபால் கதையை சொல்லி. பகவான் நம்ம கூட இருக்கான், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை நடத்துவான். நிறைய நாமஜம் உண்டு முக்கியமாக. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே.